கிறிஸ்துக்கள் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்துவின் நாமத்திலும் முதலாவது என் அன்பின் வாழ்த்துதலை உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மை கூட்டி சேர்த்திருக்கிற நம்முடைய பரிசுத்தமுள்ள கடவுளுக்கும் நம்முடைய பரிசுத்தமுள்ள ரசகருக்கும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் மீண்டும் மன தாழ்மையோடு எடுத்து தொடர்ந்து இன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன கேரக்டர்ஸ் படி நாம் பார்க்கலாம். அப்போ கொஞ்சம் மத்திய டைம் நெருங்கிடுச்சு. ஸ்பிரிச்சுவலாகவும் ஹங்கராக இருப்பீங்க, ஃப்ளெஷியாகவும் ஹங்கராக இருப்பீங்க, சரிங்களா? ஸோ என்னென்னா கொஞ்ச நேரம் உங்களுடைய மாம்சி பசியை பொறுத்துங்க. ஏன்னா இப்போ சாப்பிட்ற சாப்பாடு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் செரிமானம் ஆயிரும். ஆனால் நம்ம சாப்பிட்ற ஸ்பிரிச்சுவல் சாப்பாடு கடைசி சாவு பரியும் தான் நமக்கு இருக்கும், இல்லைங்களா? அதுக்கப்புறம் கூட நம்ம கூட வந்துட்டுருக்கோம். எது பெருசுன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிக்குவீங்க. கண்டிப்பாக டயர்டாக மாட்டீங்க நம்புகிறேன். ஸோ சப்ஜெக்டில் நான் போகலாம். அதாவது இன்னைக்கு தலைப்பு வந்துட்டு பிரதர் வாசித்தவனமாக உங்களுடைய மூத்த சகோதரர்கள், சரிங்களா? என்ன பிரதர் தலைப்பே என்னமோ மாதிரி இருக்குது. எங்களுடைய மூத்த சகோதரர்கள்லாம் யாரு பிரதர்? ரசல் பத்தி பேச போறீங்களா, இல்ல வேற பிரதர் பத்தி பேச போறீங்களா? அப்படின்னா நம்ம ஏழாம் காலகட்டத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் பத்தி இங்க நாம் பேச்சே எடுக்கிறது கிடையாது. இந்த மூத்த சகோதரர்கள் யாருன்னு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்க போறோம். அப்போ இந்த பாடத்துக்கு ஆதார வசனம் நம்மளே சொல்ல சொன்னாங்க, நாம் தான் நாம் இல்லைன்னு சொன்னோம், சரிங்களா? சோ வசனம் வாசிக்கலாம். திலிப்பிய 4:1.
ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்த படியை கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள்.
கரெக்ட். அப்போஸ்தலர் பவுல் நமக்கு தெரியும், அவருடைய பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் நாம் எங்க வாசிக்கலாம் அப்படின்னா 2 கொரிந்தியர் 11:41 படிக்கவேன். அது நாம நிறைய டைம் வாசிருக்கோம். அப்போ இவ்வளவு பாடுகள் கஷ்டங்கள் பட்ட அப்போஸ்தலர் பவுல் சம் குரூப்ஸ் ஆஃப் பிரதர், அதாவது சில சகோதரர்கள் வகுப்பார பார்த்துட்டு எனக்கு நீங்க எப்படி இருந்துட்டீங்க அந்த வசனம் மறுபடியும் படிங்க.
ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரர்கள், எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே.
அப்போ எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே. அப்போ கிரீடம்னா ஒரு மேலான மதிப்பு இல்லைங்களா? அதாவது தன்னுடைய சகோதரர்களுக்கு ஒரு மேலான மதிப்பு கொடுத்து பேசுறார். ஏன் பேசு? அப்படி அவர் கூட இருந்த சகோதரர்கள் யார்? அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்ட சகோதரர்கள் யார்? ஸோ அவங்கள சிலர் பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறேன். அதனால தான் இந்த சப்ஜெக்டோட தலைப்பு உங்களின் மூத்த சகோதரர்கள். அதாவது இந்த புது வருடத்துல கூடியிருக்கிற நாம் அதை நாம் சில சந்தோஷமா நினைக்கிறோம். அதாவது வருஷத்தின் முதல் மாசம் முதல் நாளே சப்ஜெக்ட் பேசுறதுன்றது தேவனுடைய கிரேட் பிளெஸிங் நினைக்கிறோம், இல்லைங்களா? ஸோ இந்த நாள்ல கூடியிருக்கிற நாம் கண்டிப்பா நீங்க நேற்றைய நாள் கடைசி நாளுடைய மன்னா இரவுங்கிறதுங்கள் வாசிங்கன்னா சம் பிளான்ஸ் நம்மளுடைய லைஃப்ல போடணும். நெக்ஸ்ட் இயருக்கா இவ்வளவு நாள் நாம் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறோம் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, நம்முடைய கான்சன்ட்ரேட்டட் லைஃப்ல எந்த அளவுக்கு நாம் பலி செலுத்தியிருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் வாழ்ந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை தேவனுக்கு உண்மையா இருந்திருக்குது, இதெல்லாம் நாம் யோசிச்சு இனிமேல் நாம் எப்படி வளரலாம், சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் நாம் யோசிச்சு இனிமேல் வளர்றதுக்கான படிகள் நாம் பிளான் போடணும். அந்த பிளான் பத்தி தான் எனக்கு முன்னாடி பேசிட்ட சகோதரர் நல்லா விளக்கமாகவே எனக்கு கொடுத்துட்டேன், சரிங்களா? ஸோ அது சம்பந்தமா தான் இன்னைக்கு நாம் ஒரு பாடம் கூட பார்க்க போறோம். அப்போ சில நம்மளுடைய மூத்த சகோதரர்களை எடுத்துட்டு அவங்களுடைய லைஃப்ல நடந்துட்ட சில காரியங்களை பார்த்துட்டு அதன் மூலமா நமக்கு என்ன பாடங்கள் நாம் போட வேண்டிய பிளான் என்ன வரப்போற வந்திருக்கிற வருஷத்துல, சரிங்களா? ஸோ இதுதான் இந்த சப்ஜெக்டோட மெயின் திங். இப்போ நம்ம அந்த சகோதரர்கள் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த புது வருஷத்துல உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு 3 பேரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறேன். அவங்கள புதுசா ஆள்லாம் கூட்டிட்டு வர முடியாது, ஏன்னா உயிர் இல்ல, அவங்க மகிமையில இருக்கிறாங்க. ஸோ நீங்க ஒருவேளை நாம் ஒருவேளை உண்மையா இருந்து போயிட்டோம்னா அவங்கள கண்டிப்பா கண்ணால பார்க்கலாம். மாம்ச கண்ணால இல்ல, ஸ்பிரிச்சுவல் ஐயா, சரிங்களா? ஸோ இப்போ நாம என்ன சொல்றோம்னா அவங்களை குறித்து வேதாகமம் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். அதை நான் ஜஸ்ட் உங்க முன்னாடி எடுத்து வைக்க போறேன். அவங்க யார், எப்பேற்பட்டவங்க, அவங்களுடைய அட்ரஸ் என்ன, இதுதான் படிக்க போறோம். வசனம் படிங்க. அது அப்போஸ்தலர் பவுல் எழுதுறார். முதலாவது நம்ம போக்க போற சகோதரர்கள் வசனம் Romans 16:3.
கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள்.
இவங்க தான் நான் முதலாவது பார்க்க போற ரெண்டு சகோதரர்கள். இந்த பாயிண்ட் கரெக்டா? ரெண்டு சகோதரர்கள் தானா? உடனே ஒரு சகோதரர் இல்லைங்களா? சரி நீங்க சொல்லுங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் நான் கேட்கிற க்வெஸ்சன் இந்த சகோதரர்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, இவங்க ரெண்டு பேரும் ஆனா, இல்ல ரெண்டு பேரும் பெண்ணா, இல்ல ஒருத்தர் ஆண் ஒருத்தர் பெண்ணா? ஒருத்தர் பெண் ஒருத்தர் ஆண். சரி யார் ஆண் யார் பெண்? பிரிஸ்கில்லா பெண். எப்படி சொல்றீங்க பிரிஸ்கில்லா பெண்னா ஃபர்ஸ்ட் நேம் யாரு? அதாவது ஆக்கிலா நேம் தான் பிரிஸ்கில்லா நேம் ஃபர்ஸ்ட் வருது. எப்பயுமே சகோதரர் அதாவது அப்போஸ்தலர் பவுல் வந்துட்டு ஆணுக்கு தான் முதலிடம் கொடுப்பார். அவரே பேசியிருக்கிறார் தலை என்ன தான் இவர் ஸ்திரீக்கு தலை புருஷன் தான். அப்போ பிரிஸ்கில்லா பெண்ணா இருந்துட்டா ஏன் ஃபர்ஸ்ட் நேம் வரும்? என்ன உறவு மனைவி? அப்போ சிலர் பவுல் எங்களை குறித்து சொல்லும் போது விசேஷமான வார்த்தை யூஸ் பண்றாரு, என் உடன் வேலையாட்கள். யோசிச்சு பாருங்க, இன்றைய நாள நாம் நம் மத்தியில சில பரிசுத்த வாங்கல் வேலைகள் நல்லா ஸ்பீடா செய்யறாங்க, அறுவடை வேலைகள் ரொம்ப சீக்கிரமா செய்யறாங்க, நிறைய தங்களை பலியா செலுத்துறாங்க. இவங்க கூட அசிஸ்டண்டா யாருக்கா போக முடியும் பெரும்பாலும் இல்லைங்களா? தங்களுடைய பெரும் பங்களிப்பு யார்தான் அளிக்க முடியும்னா இன்னொரு சகோதரர் தான் அளிக்க முடியும். மாறாக சகோதரிகள் என்ன பண்ணலாம்? வீட்டுல பிரேயர் பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு பொருளாதார தேவைகள் இருந்துட்டா அதை சமாளிக்கலாமே தவிர கூட அசிஸ்ட் பண்றவருக்கு கண்டிப்பா யாரால செய்ய முடியாது. இந்த காலத்துல பெரும்பாலும் சகோதரிகள் செய்ய முடியாது. அப்போ அப்போஸ்தலர் பவுல் கூட யார் மட்டும்தான் மென்ஷன் பண்ணிருக்கணும்னா இந்த காலம் மாதிரி அந்த காலத்துல நடந்துருந்துச்சுன்னா என் உடன் வேலையாளாகிய ஆக்கில்லாவை வாசிங்க, அவங்க போய் பிரிசில்லாவையும் வாசிங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்கணும். ஆனா சொல்லும் போது என் உடன் வேலையாட்கள் பண்மையில ரெண்டு பேரை சேர்த்துதான் சொல்றாரு. இன்னும் ரொம்ப முக்கியத்துவம் என்னன்னா, ஆணுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கல, பிரதருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கல, சிஸ்டர் பேரை தூக்கி முன்னாடி போடுறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்ப எந்த அளவு வேலை பார்த்திருப்பாங்க, இவங்களோட ஹிஸ்டரி என்ன, இவங்களோட லைஃப் எப்படி போச்சு, இவங்க அப்போஸ்தலர் பவுல் என் உடன் வேலையாளன்னு சொல்ற அளவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்போஸ்தலர் பவுல், கொஞ்சம் ஒரு டீடைல் ஹிஸ்டரி நாம இப்ப பார்க்க போறோம் சரிங்களா. பார்த்துட்டு இவங்கள்ட்ட இருந்து நம்ம லைஃப்ல என்ன பிளான் போடலாம் நெக்ஸ்ட் கத்துக்கு போறோம் சரிங்களா. இப்ப பாக்கலாம் இவங்களோட ஹிஸ்டரி, இவங்களை பத்தி எங்க படிக்கலாம் அப்படின்னா அப்போஸ்தலர் புத்தகத்துல தான் இவங்களை பத்தி ஆரம்பம் நாம் படிக்கலாம். வசனம் படிங்க, அப்போஸ்தலர் 18:1 வசனம் ஃபர்ஸ்ட் படிங்க.
அதன் பின்பு பவுல் லத்தானிய பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளம்புவி ராயன் கட்டளையிட்டபடியினாலே.
அப்ப பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு வரார். நமக்கு தெரியும் ஒரு விஷயம் நல்லா, அப்போஸ்தலர் பவுல் மொத்தம் வந்துட்டு 3 டூர் அடித்தார். அப்படின்னா என்ன சொல்ல, 3 சுற்றுப்பயணங்கள் செஞ்சார் சரிங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சுற்றுப்பயணம் வெவ்வேறு தேசங்களுக்கு போயிட்டு சபையை ஸ்தாபிச்சுட்டு வந்தார். 2வது சுற்றுப்பயணமும் 3வது சுற்றுப்பயணமும் அதை பராமரிக்கிறது பார்த்துக்கிறதுக்காக அவர் செஞ்சார். ஸோ இங்க கொரிந்துபட்டினத்துக்கு அப்போஸ்தலர் பவுல் வந்தார்னு வசனம் இருக்குது. இது அவருடைய 8வது சுற்றுப்பயணம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 2வது. அதாவது ஏற்கனவே சபைகளை ஸ்தாபிச்சுட்டு இப்போ எருசலேம் போயிட்டு திரும்பி சகோதர சகோதரிகள் எப்படி இருக்கிறாங்க கொஞ்ச காலம் கழிச்சு பார்த்துட்டு வரலான்ட்டு ரிட்டர்ன் ரவுண்ட் அடிக்கிறாரு. அடிக்கும் போது கொரிந்துபட்டினத்துக்கு வரார். ஆனா கொரிந்துபட்டினத்துல சகோதர சகோதரிகள் இருந்துட்டாங்களா அப்படின்னா இல்ல. அப்ப எதுக்கு தேவன் அவர் கொரிந்துபட்டினத்துக்கு கூட்டு போகணும்? அது அந்த அதிகாரத்துல ஆன்சர் இருக்கு, படிக்கலாம். 10வது வசனம்,
நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார்.
பாத்தீங்களா, சோ இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அப்போ தேவன் அந்த கொரிந்து பட்டணத்துல ஏதோ சில விசேஷமான பரிசுத்த சில பேரை இந்த பரிசுத்த வாங்கல வகுப்புல கூட்டி சேர்றதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறார். இப்ப இந்த பிளானை யார் மூலமா தான் நிறைவேற்றுறார்? அப்போஸ்தலர் பவுல் மூலமா. இவர் ஏதோ ஒரு மூலையில இருந்து கொரிந்துபட்டினத்துக்கு வந்துட்டார் இல்லீங்களா. இப்போ இதே பட்டணத்துக்கு இன்னொருத்தவங்க இன்னொரு மூலையில இருந்து வராங்க. அவங்க தான் இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட்ல பாக்குற ஆக்கிலா பிரிசில்லா. 2வது வசனம் படிங்க, 18.
யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தான் ஆகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவி ஆகிய பிரிசில்லாவையும் அங்கே கண்டு அவர்களிடத்துக்கு போனான்.
பாத்தீங்க, அப்போ ஆக்கிலா பிரிசில்லா இவங்களோட சொந்த தேசம் எதுன்னா பொந்து பட்டணம் இல்லீங்களா. சோ இவங்க எங்க இருந்துட்டு இருந்தாங்கன்னா ரோமன் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருந்து அந்த அரசாட்சிக்கு கீழே. ஆனா இப்ப இந்த கிளவுதிராயன் என்ன பண்ணிட்டாரு, யாருமே என்ன பண்ணக்கூடாது, யூத விசுவாசம் உள்ளவங்க என் நாட்டுல இருக்கக்கூடாது, உடனே வெளியேறுங்கன்னு இவங்க வெளியேறிட்டு இவங்க சேமிப்ப எந்த அதே டைம்ல எங்க வராங்க, குறைந்து பட்டினத்துக்கு. நீங்க நல்லா ஒரு விஷயம் கவனிக்கணும், ஆக்கிலா புரஜாதியா வசனம் என்ன சொல்லுது பாருங்க, யூதன். அப்ப தேவன் எவ்வளவு அருமையா பிளான் பண்ணிருக்கிறார், இங்கிட்ட இருந்து ஒரு யூதனை குறைந்து பட்டினத்துக்கு, இந்த பக்கம் இருந்து ஒரு யூதனை குறைந்து பட்டினத்துக்கு. தேவன் ரெண்டு பேரையும் கொண்டு வந்தார். இப்போ தேவனுடைய பிளான் நெக்ஸ்ட் என்ன நடக்குது, வசனம் படிக்கலாம்.
அவர்கள்
இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஆக்கிலா இவங்களோட வேலை வந்துட்டு கூடாரம் பண்றது, அதாவது இந்த டென்ட் மேக்கிங் சொல்றோம் இல்லைங்களா, தேவையானவங்களுக்கு அந்த கூடாரத்தை போட்டு கொடுத்துட்டு அதன் மூலமாக வருவாய் ஈட்டிட்டு இருந்தார் சரிங்களா. சோ இப்ப நெக்ஸ்ட் படிங்க.
தானும் அந்த தொழில் செய்கிறவனாய் அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான்.
பாத்தீங்களா, சோ இதே வேலை சேம் யாருக்கு தெரிஞ்சிருக்கு, என்ன ஆச்சரியம் பாரு, எந்த அந்த ஒற்றுமை தேவன் அருமையா கொடுத்திருக்கு. அதே வேலை இவருக்கும் தெரிஞ்சனால இப்ப போன உடனே ஃபர்ஸ்ட் குறைந்தப்பட்டினத்துல யார்தான் பாக்குறாராமா, ஆக்கிலா பிரிசிலாவதான் பாக்குறான். ஸோ பார்த்துட்டு எனக்கு இந்த வேலை தெரியும்ப்பா நானும் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா, சரி வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆக்கிலா பிரிசில அனுமதிக்கிறாங்க. அவங்க அனுமதிச்சாங்க பாருங்க, அந்த டேட், அந்த டேட் தான் அவங்க லைஃப்ல திருப்பு முனை, டேர்னிங் பாயிண்ட். என்னைக்கு அவங்க அப்போஸ்தலர் பவுல பார்த்தாங்களோ அந்த நாள்ல இருந்துட்டு அவங்க லைஃபே ஃபுல்லா மாறி. என்ன மாற்றங்கள் நடந்துச்சு, இப்ப தொடர்ந்து வசனம் படிக்கும்.
ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி.
ஓகே ஒரு நிமிஷம், ஸோ உங்க பிரதர் சொல்லும் போது அதுக்கு நீங்க ஃபுல்லா நீங்க பின்னாடி வாசிப்பாருங்க, இப்ப எல்லாமே வாசிக்க முடியாது டைம் இல்ல சரிங்களா. சோ அதற்கப்புறம் அப்போ சிலர் பவுல் கூட அந்த வேலை செய்யும் போது இவங்க இந்த சத்தியத்தை கேட்டு 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 முதலாவது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறைந்த பட்டணத்துல ஏற்றுக்கொண்ட வகுப்பார் ஆகுறாங்க. யாருன்னா இந்த ஆக்கிலா பிரதர் சரிங்களா. சோ இதுல என்ன பிரதர் விசேஷம் இருக்கு அப்படின்னா, இங்க ஒரு அருமையான சின்ன லெசன் நமக்கு இருக்கிறதா பிரதர் அங்க சொல்றாரு. என்ன லெசன் யோசிச்சு பாருங்க, அப்போ சிலர் பவுலுக்கு ஆக்கிலா பிரிஸ்கிலா பத்தி தெரியுமா, தெரியாது. ஆக்கிலா பிரிசிலாவுக்கு அப்போ சிலர் பவுல் பத்தி தெரியுமா, தெரியாது. எந்த மூலையிலயோ இருந்தவங்க ஒரு இடத்துல ஒன்னா சேர்றாங்க. சேர்ந்த பின்னாடி அதற்கப்புறம் உண்மையிலேயே தேவன் யார் ஹார்ட்ட பாத்திருக்கிறார் அப்படின்னா, ஆக்கிலா பிரிசிலா இவங்களோட ஹார்ட் பாத்திருக்கிறார். இவங்க ஹார்ட் எப்படி இருந்திருக்குன்னா, உண்மையான அந்த யூத பிரமாணங்களுக்கு ஃபுல் விசுவாசம் கொடுத்திருக்கிறாங்க, முழு கீழ்ப்படிதல் கொடுத்திருக்கிறாங்க. அதன் நிமித்தம் தங்கள் சொந்த தேசத்தை விட்டு வெளியேறணும்னாலும் வெளியேறி வந்திருக்கிறாங்க. அப்ப தேவன் இப்ப ஹார்ட் பாக்குறாரு, நல்ல உண்மையான ஹார்ட். கண்டிப்பா நமக்கு ஒரு பாயிண்ட் தெரியும், உண்மையான ஹார்ட் இருக்கிறவங்களுக்கு, தேவனுடைய வார்த்தையை தேடுற ஜனங்களுக்கு அவர் அவருடைய சத்தியத்தை கொடுக்காம என்னைக்கு மிஸ் பண்றதே இல்லை. ஒருவேளை அப்படி பண்ணார்னா தௌசண்ட் இயர்ல யார் வந்து கொஸ்டின் கேட்டுருவா, நானும் அப்படித்தானே இருந்துட்டேன், நானும் உண்மையான ஆத்மா தானே இருந்துட்டேன், அந்த 144,000 பேர்ல ஒருத்தர் மாதிரி தானே நானும் இருந்துட்டேன், எனக்கு ஏன் இந்த ட்ரூத் கொடுக்கல கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. நம்மளே இந்த அளவு யோசிக்கும் போது தேவன் எந்த அளவு யோசிக்கும் சரிங்களா. சோ அதை நான் பார்க்கும்போது இப்ப உண்மையான ஹார்ட் பார்த்துட்டாரு, கண்டிப்பா இவங்களுக்கு ட்ரூத் போகணும். தேவன் இப்ப நெக்ஸ்ட் பிளான் பண்ணும்போது இந்த இவங்களுக்கு ட்ரூத் கொண்டு போகணும்னா யாராவது தன்னை முழுசா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும். யாருன்னு இந்த பக்கம் பாக்குறாரு, அப்போ சிலர் பவுல் அப்பதான் ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்து உட்காந்து இருக்கிறார். நீங்க என்ன உட்கார கூடாது, இனிமே தான் உங்களுக்கு வேலையை திரும்பி ஸ்டார்ட் ஆகுதுன்னு எங்க அனுப்பிச்சு வைக்கிறார். ரெண்டாவது சுற்று பாத்தீங்களா, இது என்னன்னா பின்னாடி ஒரு லெசன் இருக்கு, அதுக்காக தான் இவ்வளவு தூரம் சொல்றேன். சோ அருமையா அங்க நடத்திட்டு வந்து இங்க இப்ப ஆக்கிலா பிரிசிலா சந்திக்க வச்சாச்சு. சேம் ரெண்டு பேரும் ஒரே வேலையை செய்யறாங்க, ஒரே வேலையை செய்யும் போது சத்தியத்தை பரிமாறிக்கிறாங்க. பரிமாறினதன் மூலமா உண்மையான இருதயம் உள்ளவங்களுக்கு தேவன் சத்தியம் கொடுத்துட்டார். இப்ப ஹார்ட் வாந்தியை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்களே தேவனுக்கு சத்தம் செஞ்சுட்டாங்களாம். யாருனா ஆக்கிலா பிரிசிலா. சோ இதுல என்ன புது பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி காலகட்டத்துல வாழ்ற நாம் அநேக அறுவடை வேலைகள் செய்யறோம், அநேக ஜனங்களை சந்திக்கிறோம், இந்த சத்தியத்தின் விதை போடுறோம், சில பேர் கேட்கறாங்க, சில பேர் போறாங்க. நமக்கு என்ன டவுட் வந்தது தெரியுங்களா, சில பேர் 25 கிளாஸஸ் கேட்பாங்க, சாரி 25 திராவாகிய தேவன் கிளாஸ் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு 18-19 வரைக்கும் கேட்பாங்க, 20 பிரமிடு கிளாஸ் கூட கேட்டுருவாங்க. கேட்டு ஐயோ இவ்வளவு ஆச்சரியமா இருக்கா, அப்படியா இப்படியாங்குவாங்க. சோ நாம என்ன யோசிக்கிறோம், இவ்வளவு தூரம் கேட்கறாங்க, இவங்க கூட பழகலாமா வேணாமா, ஒருவேளை இவங்க ட்ரூத்தை விட்டுட்டு போயிருவாங்களா, நிறைய குவஸ்டின்ஸ் நமக்கு வருது. இப்போ நிறைய திரும்பி ட்ரினிட்டி கிளாஸஸ் எல்லாம் கேட்டு ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க, ஸ்ட்ராங் ஆன பின்னாடி அவங்களுக்கு அந்நிய பாஷை கிளாஸ் இடிச்சிருச்சு, அது எப்படி நீங்க இல்லைன்னு சொல்லலாம்னு விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு வைங்க, நம்ம ஹார்ட் என்ன ஆகும், உடஞ்சு போயிரும். 49 கிளாஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு இவங்களுக்கு எடுத்திருக்கேன், ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லாம இவங்க ரிட்டர்ன் போயிட்டாங்களே, எப்படி இருக்கும் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி சில அனுபவங்களாம் வாங்கும்போது நம்ம ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டோம். சோ இப்படி நிறைய பேருக்கு அந்த அனுபவங்கள் இருக்கு. இப்போ இந்த அனுபவங்கள் வாங்கிட்டு அவர் இன்னொருத்தரும் அறுவடை வேலை செய்ய முயற்சி பாருங்க, கண்டிப்பா இருதயத்துல வாங்கி இருந்துட்டாலும் அதே இன்னொருத்தரை பார்க்கும்போது கூட அதே மனசுல சோர்வு இருக்கும், அதே திங்கிங் இருக்கும், இவரு கூட கேட்பாரா கேட்க மாட்டாரா, 49 கிளாஸ் கேட்டே வெளியே போயிட்டாரு, இவர் என்ன பண்ணிட போறாரு, இந்த மாதிரி திங்கிங் வர நம்ம மனசு. சோ நாம என்ன நினைச்சிருவோம் தெரியுங்களா அந்த இடத்துல, அதாவது என்ன சொல்ல வரோம்னா, அந்த இடத்துல நீங்க உங்க சொந்த பலத்தை பார்த்து திங்க் பண்றீங்க, அது ரொம்ப தப்பு. அந்த இடத்துல நீங்க எதை மறந்துடுறீங்க அப்படின்னா, தேவன் அவருடைய வேலையில உங்களை விட ரொம்ப நெருக்கமா வந்துட்டு அந்த வேலையை அருமையா மேற்பார்வை பண்ணிட்டு இருக்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை ரொம்ப இதாக கொடுக்குறாரு. ரொம்ப நெருக்கமா வந்துட்டு அருமையா மேற்பார்வை பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம ஒரு விஷயத்தை மேற்பார்வை பண்ணாவே சும்மா விட்டுருவோம். தேவன் தூரத்துல இருந்து பண்ணாவே எவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும். சொல்லும்போது அந்த வெயிட் கூர்த்து சொல்றார். கண்டிப்பா நாம் இந்த வேலையில தேவனுடைய இந்த உலகத்துல தேவனுடைய வேலைகள் செய்யும் போது சில சோர்வுகள் வந்துட்டாலும் நம்ம அதை குறித்து மனம் தள்ளக்கூடாது. ஏன்னா ஒரு பாயிண்ட் எப்பயுமே மனசுல இருக்கணும், தேவன் இந்த வேலையை நாம் தேவனுடைய வேலையா செய்யறதுனால இத தேவன் தூரத்துல இருந்து கூட பாக்குறது இல்ல, பக்கத்துல வந்துட்டு இது இப்படி போகுதா, இது இப்படி போகுதா, இது எப்படி பிளான் பண்ணலாமா, இப்படி பிளான் பண்ணலாமா, இவங்களுக்கு எப்படி இந்த ஸ்கூல் போறது, இவங்களுக்கு எப்படி இந்த கிளாஸ் போறது, இதுக்கு இந்த சகோதரத்தை ரெடி பண்ணலாமா, ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்கிறார். சோ இந்த விஷயத்தை நாம் உணர்ந்து கொண்டோம்னா டெஸ்டிங் சோர்வுகள் இதெல்லாம் வரும் கண்டிப்பா நம்ம லைஃப்ல, அதுல நாம் நிக்கலாம் சரிங்களா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவனுடைய வழி நடத்துதல எப்பயுமே நாம் புரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்ல வரேன். அந்த பாயிண்ட் தான் இங்க ஆக்கிலா பிரிசிலா லைஃப்ல வந்துச்சு. ஆக்கிலா பிரிசிலா ட்ரூத் கேட்பாங்களான்னு பவுலுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறப்பையும் தெரியாது, செகண்ட் டைம் பேசுறப்பையும் தெரியாது, தேர்ட் டைம் பேசுறப்ப ஏதோ லைட்டா வந்துருக்கும். போக 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 போகத்தான் தெரியும் இவங்க தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். அந்த அப்போஸ்தலர் பவுல் தேவனுடைய அந்த அருமையான அருகில இருக்கிற மேற்பார்வையை உணர்ந்திருக்கா. சேமிக்கம் தான் அங்க நமக்கும் சரிங்களா. இதன் மூலமா நம்ம இன்னொரு அனுபவம் கூட என்ன கத்துக்கொள்றோம் அப்படின்னா, அதாவது இதை நாம் உணர்ந்த இந்த ஒரு பாயிண்ட் நம்ம உணர்ந்துட்டு தேவனுடைய அறுவடை வேலை செய்யும் போது மனசுக்கு என்ன ஒரு சந்தோஷம் கொடுக்கும் தெரியுங்களா. நம்ம தேவனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? தேவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன, அவருடைய நாலு குணலட்சணங்கள், அன்பு, வல்லமை, நீதி, ஞானம். இந்த மாதிரி அறுவடை வேலையில ஈடுபடும் போது இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்களாமா, சந்தோஷமா உங்க ஆட்டில தேவனுடைய அன்பை பத்தி தெரிஞ்சுக்குவீங்களா, தேவனுடைய வல்லமை பத்தி தெரிஞ்சுக்குவீங்களா, தேவனுடைய ஞானமான வழிநடத்துதல் பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. பாருங்க, சில நான் எதுக்கு இந்த பாயிண்ட் சொல்றேன்னா, சில நேரம் நமக்கு வருகிற சோர்வுகள் மத்தியில இந்த பாயிண்ட் நாம் சொல்றோம். கண்டிப்பா எந்த ஒரு தேவனுடைய வேலையும் நம்ம சாதாரணமா நினைக்க வேணாம், சாதாரணமா மனசுல நினைச்சிட்டு செய்ய வேணாம். கண்டிப்பா இது எல்லாவற்றிலையுமே தேவனுடைய அந்த அருகிலுள்ள மேற்பார்வை இருக்குன்றத நாம் எப்பயுமே மனசுல வைக்கணும். இது ஒரு அருமையான பாயிண்ட். ஆகிலா பிரிசிலா லைஃப்ல நடந்துச்சு. இதே ஒரு அனுபவம் கூட யாரு கூட கிடைச்சுனா அப்போஸ்தலர் பிலிப்பு, ஞாபகம் இருக்குங்களா? கந்தாகை நாட்டு மந்திரி எங்கேயோ எருசலேமுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறார், பிலிப்பு இந்த சைடு இருந்துட்டு இருக்கிறார். சம்மந்தமே இல்லாதவங்கள தேவன் அங்க கூட்டி சேர்க்கிறார் பாரு. அது எதை குறிக்கிறதுனா, எங்க உண்மையுள்ள ஹார்ட் இருக்குதோ அவங்களுக்கே தேவையான சத்தியத்தை நான் யார் மூலமாவது கொடுப்பேன். எப்படி பதில் போவோம் அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பா பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் ஒரு பரிசுத்தவான், ஆக்கிலா பிரிசில அப்படி இல்லை. இவங்களுடைய லைஃப் மாறணும்னா ஒரு பரிசுத்தவானுடைய லைஃபை இவங்க கடக்கணும். இதுதான் நம்ம லைஃப்லயே நடக்கும், உங்க லைஃப்ல நடந்திருக்கு. ட்ரூத் கேட்கும் போது நம்மளுடைய லைஃப் மாறி ஒரு உடன்படிக்கை பண்ண ஜீவியம் நம்ம எப்ப உள்ள வந்திருப்போம்னா, இன்னொரு பரிசுத்தவானோட லைஃப் நம்ம மத்தியில கடந்து போயிருக்கும். அதாவது அவர் வந்துட்டு அவருடைய அனுபவங்கள் சொல்லி இந்த சத்தியம் சொல்லும் போது நம்ம மாறி இருக்கோம். சேம் இதே அனுபவங்கள் தான். நம்ம ஒருத்தரை பத்தி நாம் தவறாக கூட அங்க நினைக்க வேணாம், அதே மாதிரி அறுவடை வேலையில இதை நினைச்சு சோர்மம் போயிட வேணாம். கண்டிப்பா இது எப்படியாவது உண்மையில ஆட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு போவோம். அதே நேரம் இந்த நேரத்துல நம் தேவனுடைய அன்பு வல்லமே தான் கிளியரா உணர்ந்து கொள்ள முடியும் சரிங்களா. சோ இது ஒரு அருமையான பாயிண்ட் அங்க ஆக்கிலா பிரிசிலா லைஃப்ல கண்டுபிடிக்கிறோம். சோ எப்ப அன்னைக்கு அப்போஸ்தலர் பவுல பார்த்தாங்களோ அதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஃபுல்லா டர்னிங் பாயிண்ட், தேவன் கருத்துல ஒப்பு கொடுத்துட்டு போனாங்க. எந்த அளவு பிரதர் ஒப்பு கொடுத்தாங்க, அதுக்கு ஏதாவது பைபிள்ல வசனங்கள் இருக்குதா பாக்கலாம். சில வசனங்கள், ஒரு வசனம் படிங்க, அப்போஸ்தலர் 18:18.
பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைத்தவரம் பண்ணி கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினார்.
பாத்தீங்களா, 1.5 வருஷம் அதே குறைந்த பட்டணத்துல இருக்கிறார் அப்போஸ்தலர் பவுல் சரிங்களா. இப்போ இருந்துட்டு திரும்பி எங்க போறாருன்னா, தனக்கு ஒரு பிரார்த்தனை இருந்ததுக்காக சீரியா தேசத்துக்கு போறாராமா. போகும்போது இப்பதான் நெக்ஸ்ட் வசனம் முக்கியம் படிங்க.
பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள்.
பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாலும் ஆக்கில்லாவும் அவருடைய கூட போனார்கள். இது என்ன பிரதர், அதாவது கூட கப்பர் பயணத்துல அசிஸ்டண்டா யார் போயிருக்கிறாங்க, கணவனும் மனைவியுமா போயிருக்கிறாங்க, யோசிச்சு பாருங்க சரிங்களா. இது என்ன பிரதர், இது பெரிய விஷயமா? நான் கூட இப்ப ஒரு பிரதர் கூட பஸ்ல அனுப்பிச்சு விட்டீங்க, ட்ரெயின்ல அனுப்பிச்சு விட்டீங்கன்னா போவேன் பிரதர், நினைக்கலாம். கொஞ்சம் கப்பல் பயணம் நினைச்சு பாருங்க. அப்போ சிலர் பவுல் அவருடைய பாடுகள்ல சொல்லும் போது என்ன சொல்றாரு தெரியுங்களா, எவ்வளவோ டைம் நான் ட்ரெஸ் இல்லாம இருந்திருக்கிறேன், எவ்வளவோ டைம் நான் கப்பல் சேத்துல அடிபட்டு இருந்திருக்கேன், எவ்வளவோ டைம் இதா இருந்திருக்கிறேன், எங்கிட்டோ கண்காணாத மூலையில இருந்திருக்கிறேன் எல்லாம் சொல்றாரு. அப்படின்னா என்ன சொல்ல வராரு தெரியுங்களா, அவர் லைஃப்ல அப்போஸ்தலர்கள் காலத்துல ட்ரெயின் கிடையாது, பஸ் கிடையாது, ஃபிளைட் கிடையாது, அட்லீஸ்ட் மோட்டார் வெஹிக்கிள் கூட கிடையாது, சைக்கிள் கூட கிடையாது. யோசிச்சுப்பார், ஒரே ஒரு டிரான்ஸ்போர்ட் என்னன்னா ஷிப் டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான். போனீங்கன்னா கப்பல்ல தான் போகணும். இப்போ ஒரு அப்போஸ்தலர் போல் இன்னைக்கு கப்பல் ஏறுறார், நாளைக்கு அந்த தேசத்துக்கு போகணும்னு வைங்க, ஒருவேளை அப்போஸ்தலர் கையில செல்போன் இருந்துருச்சுன்னா கூட அவர் என்ன சொல்ல முடியாது தெரியுங்களா, பிரதருக்கு போன் பண்ணி, பிரதர் நாளைக்கு நான் சீரியா தேசம் வந்துருவேன், நீங்க என்ன பண்ணீங்கன்னா 7 மணிக்கு வந்துருவேன், கரெக்டா 7 மணிக்கு வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு போயிருங்க, நம்ம பேசுறோம் பாருங்க. ஒருவேளை செல்போன் இருந்திருந்தா கூட பேச முடியாது. அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, கப்பல் பயணம் ஒன்னு ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா என்னைக்கு இது எங்க போய் சேருது, இடையில எத்தனை புயல் காற்றுகள் அடிக்கும், இடையில எத்தனை பேர் சாவாங்க, இடையில கப்பல் மூழ்குமா மூழ்காதா, கரெக்டா போய் சேருமா, இடையில திமிங்கலம் வருமா சுறாமின் வருமா, எந்த நிச்சயமே என்ன பண்ண முடியாது, யாருக்குமே தெரிய முடியாது. இப்படி இருக்கிற ஒரு ஜீவியம் பண்ணணும்னா தனிப்பட்ட ஒரு மனுஷனால செய்யறதே கஷ்டமான விஷயம். அப்போஸ்தலர் பவுல் அவ்வளவு பாடுகள் பட்டிருக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, கூட யார் அசிஸ்டண்டா போயிருக்கு, நடக்கிற காரியமா பிரதர் நடந்திருக்கு. திரு ஆக்கிலா விடுங்க, அவரு கூட ஒரு பிரதரா இருக்கிறாரு, கூட யாரு போயிருக்கா, சிஸ்டர் பிரிசில்லா. ஒரு சிஸ்டரா வச்சு மனசுல வச்சு யோசிச்சு பாருங்க, உங்களுடைய சகோதரியா வச்சுட்டு எந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்த ஜீவியம் பண்ணிருக்கிறாங்க, புரியுதுங்களா? அவங்க ட்ரூத் எந்த அளவுக்கு கேட்டிருந்தா எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. சோ ஃபுல்லா ஒப்பு கொடுத்துட்டு போறாங்க. ஆனா இப்ப இவங்களுடைய லைஃப்ல கூட ஒரு மாற்றம் நடக்குது. கூடயே சீரியா தேசம் வரைக்கும் போயிட்டாங்களா அப்படின்னா இல்ல. இப்ப 19வது வசனம் படிங்க.
அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்த போது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான்.
பாத்தீங்களா, எபேசு பட்டணத்துல யார விட்டுட்டா சீரியா தேசத்துக்கு போறாரு, ஆக்கிலாவையும் பிரிசிலாவையும் இறக்கி விட்டுட்டா போறாரு. ஏன் இப்போ ஆக்கிலா பிரிசிலா கண்டிஷன் என்ன தெரியுங்களா, இனி எதிர்காலத்துல எங்களுக்கு என்ன நடக்கும் தெரியாது, தேவனே உங்க கருத்துல கொடுத்துட்டோம், நீங்க பாத்துக்குங்க, நீங்க பொறுப்பெடுத்துக்குங்க, ஃபுல்லா சரண்டர் பண்ணியாச்சு. சரண்டர் பண்ணிட்டு நாளைக்கு என்ன நடக்கும்னு ஆக்கிலா பிரிசிலாவுக்கு தெரியாது. போய் கப்பல்ல ஏறி உட்காடுறாங்க. அப்போஸ்தலர் பவுல் கூட போறாங்க, கொஞ்ச நாள் போறாங்க, எபேசு பட்டணம் வருது. அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்றாருன்னா, என்ன பிளான் அங்க நடந்துச்சுன்னே தெரியல, ஆனா வசனம் சொல்லும் போது இறக்கி விட்டுட்டு எங்க போயிட்டாரு, சீரியா தேசத்துக்கு போயிட்டாரு. பாருங்க ஏன் விட்டுட்டு போனோம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க அருமையான இன்னொரு கைடன்ஸ் நான் புரிஞ்சுக்க முடியும். வசனம் 22-26 வரைக்கும் படிங்க.
செசரியா பட்டணத்துக்கு வந்த போது எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியாவுக்கு போனான்.
ஓகே,
அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு
24 படிங்க.
அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு
24 இருந்து படிங்க.
அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் காதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனும் ஆன கப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான்.
ஓகே,
அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான்.
என்ன ஆச்சரியமான கேட்டு பாருங்க, தேவன் ஆக்கிலா பிரிசில்லா எப்படி இருந்தாங்களோ அப்ப அப்போஸ்தலர் பவுல் யூஸ் பண்ணி ட்ரூத் கொடுத்துட்டார். எப்பனா அப்போஸ்தலர் பவுல் தன்னை கான்சன்ட்ரேட் பண்ணிருந்தப்போ அவரும் யூஸ் பண்ணி ஆக்கிலா பிரிசில்லாவுக்கு ட்ரூத் கிடைச்சு. இப்போ ரெண்டு பேரும் கான்சன்ட்ரேட் ஆயிட்டாங்க. இப்ப மூணு பேர் கான்சன்ட்ரேட்டடா போகும்போது அப்போஸ்தலர் பவுல் ஏன் எபேசுல விட்டுட்டு போனாரு தெரியல. ஆனா இப்ப தேவன் அதுக்கு முன்னாடி அவர் என்ன பிளான் பண்ணிருக்காரு தெரியுங்களா, நீங்க எப்படி ஒரு உண்மையில யூதனா இருந்தீங்களோ உங்களை மாதிரி இன்னொரு உண்மையில யூதன் எங்க இருக்கிறாரு, செசரியா பட்டணத்துல இருக்கிறாரு. இப்ப நான் அவரை எங்க கூட்டிட்டு வருவேன், எபேசு பட்டணத்தை கூட்டிட்டு வருவேன். சோ இப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, அப்போஸ்தலர் பவுல் கூட இது வரைக்கும் போயிட்டீங்கன்னா, எங்க அந்த சீரியா தேசம் வரைக்கும் நீங்க போயிட்டீங்கன்னா இவங்க யாரு வழிநடத்துறது. சோ இப்ப என் சத்தியம் யாரு சொல்லணும்னா நீங்க சொல்லணும். ஏன்னா உங்களை செலக்ட் பண்ண தெரியுமா, நீங்க அப்போஸ்தலர் பவுல் மாதிரி உங்களை நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கீங்க. சோ இதெல்லாம் உங்களுக்கு அங்க உணர்த்திட்டு அருமையா அவங்களே எபேசுப்பட்டினத்தை கூட்டிட்டு வர. இப்போ இந்த வந்து கரெக்டா ஃபர்ஸ்ட் தேவாலயத்துக்கு போறாங்க யாருன்னா ஆக்கிலா பிரிசில்லா. போனவனே யாரு பாக்குறாரு தெரியுங்களா, அப்போல்லோ நீட்டா தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறார். இல்ல இல்ல, பிரமாணத்துல எப்படிதான் சொல்லிருக்கு, தேவாலயத்துல இருக்கவங்க பேசுறாங்க, பிரமாணம் இப்படி இருக்குப்பா பாருப்பா அப்படின்னா கரெக்ட் பாருங்க, பிரமாணம் இப்படி கூட இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிற யார் பாக்குறாங்கன்னா ஆக்கிலாவும் பிரிசிலாவும் பாக்குறாங்க. இப்ப நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு வசனம் படி.
அவன் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கிலாவும் பிரிசிலாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள்.
பாத்தீங்களா, அவங்க செஞ்ச ரெண்டாவது மிகப்பெரிய வேலை என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, போய் வேகமா இங்க வாங்க சார், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், 100க்கு 100 உண்மை. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன்னா அவருக்கு இன்னும் ஜீசஸ் மேசியான என்ன இல்லைங்க தெரியாது. அப்போல்லோ கூப்பிட்டு வச்சு தேவனுடைய திட்டம் ஃபுல்லா விளக்குறாங்க. ஒருவேளை ஆக்கிலா பிரிசில என்ன நினைச்சிருக்கிறான் தெரியுங்களா, கூப்பிட்டு வச்சு ட்ரூத் இப்படித்தான் சொல்லிட்டு இனிமே சொல்லிட்டோம், இனிமே நாங்க போதிச்சுக்கிறோம், நீங்க எங்களுக்கு என்ன பண்ணுங்க, அசிஸ்டண்டா இருங்கன்னு சொல்லிருக்கலாம், சொல்லல. அதே மாதிரி நம்ம செய்வோம் பாருங்க. சில கிறிஸ்தவர்கள் சந்திக்கும் போது பேசிட்டே இருப்போம், சம்டைம் டென்ஷன் ஆகிற மாதிரி பேசிடுவாங்க, சொல்றதை ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்போ போயா நீ வேலையை பார்த்துட்டு நீ ஒரு நாள் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு டென்ஷனா பேசி போயிருவோம். சில அனுபவங்கள் நமக்குள்ள நடந்திருக்கா இல்லையா? கண்டிப்பா அனுபவிச்சிருப்பீங்க நான் நம்புறேன், சரிங்களா? ஸோ அது மாதிரி ஆக்கிலா பிரிசிலா செஞ்சிருக்கலாம். கூப்பிட்டு அப்பளோ கூப்பிட்டு என்னப்பா தப்பு தப்பா போதங்கம் பண்ணிட்டு இருக்கேன்னு தர்க்கம் பண்ணிருக்கலாம். ஆனா ஆக்கிலா பிரிசிலா செஞ்சிட்டு ரொம்ப முக்கியமான வேலை, தேவனுடைய திட்டம் பாருங்க இவ்வளவு அருமையா இருக்கு. ரொம்ப பிரீஃபா விளக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன பண்றது பெரிய விஷயமானா கடைசியில லெசன்ஸ் இருக்கு, பார்க்க போறோம், சரிங்களா? சோ இது இது நடந்தாச்சு, அவ்வளவுதானா? இந்த ஒரு கப்பர் பயணம் தான் செஞ்சாங்களா? அவங்க கடைசி லைஃப்ல எபேசிலேயே முடிஞ்சிருச்சா? அப்படின்னா இவங்களை குறித்து இன்னும் சில ஆச்சரியமான விஷயங்கள் வசனங்கள் இருக்கு. இப்ப தொடர்ந்து நம்ம படிக்கலாம். ரோமர் 16 அதிகாரத்துல 3-5 வரைக்கும், ரோமர் 16 அதிகாரம் 3-5 வரை.
கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய கிறிஸ்தலாலையும் கிறிஸ்தலாலையும் வாழ்த்துங்கள்.
இப்ப போதுங்க. அப்போ ரோமருக்கு எழுதின சபைக்கு பார்த்து அப்போ சில நிருபம் எழுது பிரிஸ்கிலாவையும் ஆக்கிலாவையும் பார்த்துங்கன்னா, அப்ப பிரிஸ்கிலாவும் ஆக்கிலாவும் எங்க எழுதி இருக்கிறாங்க, எங்க இருந்திருக்கிறாங்க? இந்த நிருபம் எழுதுறப்ப ரோம்ல இருந்திருக்கிறாங்க, ரோம சபையில இருந்தனால தான் எழுதியிருக்கிறாங்க. அப்போ எபேசுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் எங்க போயிருக்கிறாங்க? ரோமுக்கு போயிருக்கிறாங்க. அப்ப அது கூட இப்படித்தான் போயிருந்திருக்கணும், கப்பல் பயணத்துலதான் போயிருக்கணும். இதெல்லாம் யோசிக்கணும் சகோதர சகோதரிகளே. ஒரு கப்பல் பயணம் போதே ரொம்ப கஷ்டமான விஷயம், போய் சேருவோமான்றது கன்ஃபார்மா தெரியாது. இப்போ எபேசு வரைக்கும் போயிட்டு ரோம் வரைக்கும் போயிருக்கிறாங்க, இடையில எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் எனக்கு தெரியல, ஆனா போயிருக்கிறாங்க கப்பல் பயணத்திலே. அவ்வளவுதானா பிரதர் ரோம்லயே தங்கிட்டாங்களா? இப்போ இவங்க குறிச்சு தீமோத்தேயுக்கு கூட வசனம் எழுதுறாரு, படிங்க 2 தீமோத்தேயு 4:19. கொஞ்சம் சீக்கிரம் படிங்க, இன்னொருத்தர் பத்தி கூட பார்க்க வேண்டி இருக்கு. 2 தீமோத்தேயு 4:19.
எரஸ்து கொரிந்த பட்டணத்தில் இருந்து விட்டான், திரோப்புவை விழாத்தில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன்.
ஓகே,
காலத்துக்கு முன் நீ வந்து
2 தீமோத்தேயு 4:19ங்களா? தீமோத்தேயுக்கு இந்த நிருபம் எழுதியப்ப ஆக்சுவலா அவங்க எங்க இருந்திருக்காங்களா? மறுபடியும் எபேசுக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய கடைசி லைஃப் அப்போஸ்தலர் பவுல் கடைசியா இந்த நிருபம் எழுதுறாரு, எழுதுறப்ப அவங்க எபேசு சபையில அங்க இருந்திருக்காங்களா? சோ ரிட்டர்ன் எபேசு வந்திருக்காங்களா? இந்த பயணம் கப்பல் பயணம் மனசுல வைங்க. மொத்தம் எத்தனை கப்பல் பயணம் செஞ்சிருக்காங்க? 3 செஞ்சிருக்காங்க. 3 செய்யறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த இந்த ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லும் போது நீங்க ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கணும், என்ன தெரியுங்களா? ஒண்டியா இல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்துட்டு ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுன்றது அவங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச அனுபவம், அது நீங்க உணர்வீங்கன்னு நான் நம்புறேன், சரிங்களா? சோ இது மட்டும் பண்ணிருக்கிறாங்களா அப்படின்னா, இவங்க குறிச்ச அப்போஸ்தலர் பவுல் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் கொடுக்குறாரு, அது படிக்கும்போது நமக்கு புல்லரிக்குது. வசனம் படிங்க, ரோமர் 16:4.
அவர்களை
பற்றி புறஜாதியாரில் உண்டான எல்லா சபையாரும் நன்றி எறிதல் உள்ளவர்களா இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன தெரியுங்களா? இப்ப நீங்க எனக்கு நன்றி எறிதல் உள்ளவர்களா இருக்கிறீங்கன்னா, நான் வந்து உங்களை பார்த்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருந்தா தான் நீங்க என்ன பண்ணிருக்கோம், பார்க்காம எனக்கு நீங்க நன்றி எறிதல் உள்ளவர்களா இருக்க முடியுமா? முடியாது. இப்போ அப்போஸ்தலர் பவுல் எந்தெந்த புரஜாதி இடத்துல போய் சபை உண்டாக்குனாரோ அங்க இருக்கிற எல்லா சபையாரும் ஆக்கிலாவுக்கும் பிரிசில்லாவுக்கும் நன்றியர்கள் உள்ளவங்களா இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? சிம்பிள், எல்லா சபைகளுக்கும் யார் விசிட் போயிருக்கா? ஆக்கிலா பாத்தீங்களா, ஆக்கிலா பிரிசில்லா கூட போயிருக்கிறாங்க. அது ஆச்சரியமான விஷயம். அப்ப இடையில எப்போ எவ்வளவு கப்பல் பயணம் நடந்து வேதம் நமக்கு ரெக்கார்டு கொடுக்கல, ஆனா யோசிச்சு பாருங்க இந்த அளவுக்கு தியாகம் பண்ணிருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தங்களுடைய மனச தேவன் கருத்துல ஒப்பு கொடுத்துருக்கோம். அதான் நான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன், அவங்க லைஃப்ல நாளைக்கு என்ன நடக்கணும்னு தெரியாது, என்ன நடக்கும் தெரியாது. தேவனே உங்க வேலை இதுதானா, என்ன நீங்க நடத்துறீங்களோ நடத்துங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்க ரெடி. இந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க சகோதர சகோதரிகள். இவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் பாருங்க. அப்போ சகோதரர் ரசல் 7 இல்லைங்களா, முதல் கால சபைக்கும் கடைசி கால சபைக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கிறதா சொல்றார், பின்னாடி நான் பார்க்கலாம், சரிங்களா? சோ இவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் நினைக்கும் போது நம்முடைய மனசு கூட கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும், ஆக்கிலா பிரிசிலா இங்க இருந்துட்டாவே நாம எங்க இருக்கிறோம், இங்க இருக்கிறோம். இவரு தாண்டி அப்போஸ்தலர் பவுல், அவங்க தாண்டி ஜீசஸ்லாம் நம்ம எந்த மூலைக்கு போகிறோம் யோசிச்சு பாருங்க. கான்சன்ட்ரேஷன் தான் சாதாரண விஷயமா, நம்ம இந்த விஷயங்கள்லாம் படிக்கும் போது நம்ம ரொம்ப அதாவது ரொம்ப ஸ்டன்னாயிடும், சரிங்களா? சோ இதுதானா இவங்க செஞ்ச விஷயம்னா, இன்னொரு விஷயம் கூட படிங்க, அப்போஸ்தலர் 20:24.
அவைகளில் ஒன்றையும் குறித்து
கவலைப்படேன்,
என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும்.
என்ன ஆச்சரியமான விஷயம் தெரியுங்களா? இந்த வசனம் யார் பேசுறா? அப்போஸ்தலர் பவுல் பேசுறார். அப்ப சப்ஜெக்ட் எழுதின பிரதர் சொல்லும் போது இது அப்படியே யாருக்கு அப்ளை பண்ணலாமா? ஆகிலாவுக்கும் பிரிசிலாவுக்கும் அப்ளை பண்ணலாம். அந்த வசனம் ஃபுல்லா படிச்சு முடியும்.
ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்.
உயிரை துச்சமா மதிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். பாருங்க,
என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன்.
இதே விருப்பம் தேவனுடைய வேலை நெக்ஸ்ட் என்னமோ அதுக்கு நான் ரெடி. இதே விருப்பம் அப்போஸ்தலர் பவுல் காண்பிச்ச மாதிரி அப்படியே யாருக்கு அப்ளை பண்ணலாமாமா? ஆகிலாவுக்கும் பிரிசிலாவுக்கும் எந்த அளவு கேரக்டர் காமிச்சிருக்காங்க, இது ஒரு பாயிண்ட் மனசுல வைங்க. சோ இதுக்கப்புறம் இவங்களை குறிச்சு இன்னும் ரோமர் 16:3 ஆரம்பத்துல ஒரு வசனம் வாச சொல்லிங்களா, மறுபடியும் வாசுங்க.
கிறிஸ்து இயேசுவுக்கு என் உடன் வேலையாட்களாக,
பிரிஸ்கிலாவுக்கு ஆகிலாவுக்கு என்ன நேம் கொடுக்கிறாரு? என் உடன் வேலையாட்கள். அப்போ அப்போஸ்தலர் பவுலுக்கு உடன் வேலையாட்டுன்னு அப்படி என்ன பண்ணாங்க பாக்க போறோம். உடன் வேலையாட்கள்னாவே அப்போஸ்தலர் பவுலுக்கு ஒரு குரூப்பே இருக்கிறாங்க, ஒரு 8-9 பேர் வருவாங்க. சில பேர் நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதுதான், திமோத்தி, அப்புறம் தீத்து, அப்புறம் எப்பாப்ராசு, அப்புறம் கிளமெண்ட், அப்புறம் ஒனேசிமோ, அரிஸ்தருக்கு, மார்க்கு, யுஸ்து, அப்புறம் லூக்கா. எத்தனை பேர் வராங்க தெரியல, நீங்க அப்புறமா கவுண்ட் பண்ணி சரிங்களா. சோ இவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க, இவங்க கூட உடன் வேலையாட்கள் யாரை கூட சேர்க்கலாம் நம்ம? ஆச்சுலா பிரச்சினா சரி பிரதர், ஒரு 8 பேர் வாசிச்சமே, 8-9 பேர் இவங்கலாம் உடன் வேலையாட்களா இருந்தா அப்போஸ்தலர் பவுலுக்கு என்ன பிரதர் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அப்போஸ்தலர் பவுலே ஆன்சர் பண்றார். வசனம் படிங்க, கொலோசியர் 4:11 வசனம்.
எனக்கு
ஆறுதல் செய்து வந்தவர்கள் உடன் வேலையாட்களோட பொறுப்பு என்ன தெரியுங்களா? ஆறுதல் சொல்லணுமாமா, என்ன மாதிரி ஆறுதல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 2 Corinthians 11 அப்போஸ்தலர் எக்கச்சக்கமான பாடுகள் போட்டிருக்கிறார் பவுல் சத்தியத்துக்காக. இவ்வளவு பாடுகள் மத்தியிலையும் ஒரு சகோதரரை நல்லா தேற்றி ஸ்திரமாக்கி நீங்க மென்மேலும் போய் வேலை செய்யுங்க, கூட நாங்க இருக்கிறோம் சொல்றது தான் கொடுக்கற ஆறுதல், அவங்களுக்கு மனசுல உண்டாக்குற நம்பிக்கை. இதுக்கு மேல தேவனுடைய வசனங்கள் சொல்லி பாருங்க, சத்தியம் இப்படி இருக்குது, நாமளா இப்படி இருக்கிறோம், இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுதான் உண்மையான ஆறுதல். இந்த ஆறுதல் செய்யறதுக்கு தான் உடன் வேலையாட்களும் ஒரு 8-9 பேர் யார் இருந்திருக்காங்க, கூடயே இருந்திருக்காங்க, இதுக்காகவும் சம் ஹெல்ப்புக்காகவும். அப்போ இதே வேலை யார் கூட பண்ணி அப்போ சிலர் பவுல் பிஸ்கிலாவையும் ஆக்கிலாவையும் பார்த்து என் உடன் வேலையாட்கள்னு சொல்றாருன்னா சேம் அது பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? ஒவ்வொரு கேரக்டரா நீங்க கவனிச்சுட்டே வரணும். முழுசுமா ஒப்பு கொடுத்தது, ரெண்டாவது எதுக்காகவும் துணிஞ்சு நிக்கிறது, மூணாவது சகோதரர்களை தேற்றக்கூடிய அந்த பவர், அதாவது அந்த ஒரு டாலண்ட், அந்த ஒரு விஷயம், இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். ஏன்னா இந்த வசனங்கள், இந்த வசனங்கள் எவ்வளவு தூரம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னா, ஆக்கிலா பிரிசிலா பத்தி பைபிள்ல நிறைய இருக்காது, ஆனா ஏன் அவங்க அவங்க நேம் பைபிள்ல வரணும், அப்படி அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்க செஞ்சதுல காவாசி இல்ல, 0.5, அது எப்படி சொல்றது தெரியல, 0.005 கூட நம்ம செஞ்சிருக்க மாட்டோம், அப்படி செஞ்சிருக்கிறாங்க. இது இவ்வளவு நேரம் கொஞ்சம் தான் பார்த்திருக்கிறோம், இவங்க செஞ்ச கப்பல் பயணங்கள் இது எல்லாமே, இதுக்கு மேல இன்னும் சில விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க, கேட்டா இன்னும் ஆச்சரியப்படுவோம். வசனம் படிக்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்களை குறிச்ச ஒரு வசனம் எப்ரேயர் 6:11-12, இது ரொம்ப ஆச்சரியமான வசனம், நமக்கே தென்பட்டது, படிங்க.
நீங்கள் வசதியாயிரா வாக்குத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து.
கொஞ்சம் யோசிங்க, அப்போஸ்தலர் பவுல் என்ன கட்டளை கொடுக்கிறார் பாரு, நம்மளா யாரைத்தான் பின்பற்றணும், கிளியரா சொல்லுங்க, நம்மளா யாரைத்தான் பின்பற்றணும்? ஒருவன் என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னா ஜீசஸ் மட்டும்தான் பின்பற்றணும். நெக்ஸ்ட் இதே வார்த்தை யார் சொல்லிட்டா? அப்போஸ்தலர் பவுல் சொல்லிட்டா. அந்த அப்போஸ்தலர் பவுல் இப்போ ஒரு வித்தியாசமான வார்த்தை கொடுக்கிறாரு. அந்த வசனம் நான் படிக்கிறேன் பாருங்க, எபிரேயர் 6:11. அதாவது நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களா இருந்து அப்படின்னா என்ன சொல்ல வரா தெரியுங்களா? உங்க லைஃப்ல உங்க கண்ணு முன்னாடி சில பரிசுத்தவான்கள் தங்கள் லைஃப உண்மையா ஓடிட்டு இருக்கிறாங்க, தங்களோட லைஃப்ல அந்த வாக்கு தத்துவத்தை பிடிச்சுக்கிற மாதிரியான காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அசதியாராம நல்ல தைரியத்தோட வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள நீங்க என்ன பண்ணுங்க? பின்பற்றுங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது, நான் படிக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். 12 படிங்க.
உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே காண்பிக்க வேண்டும்.
அவங்க எப்படி ஜாக்கிரதையா ஒவ்வொரு துளி துளி விஷயத்திலையும் பரிசுத்தம், நீதி, அன்பு இந்த மாதிரி விஷயங்கள் காண்பிச்சு தங்களுடைய ஓட்டத்துல, தங்களுடைய வாய்ப்புல, தங்களுடைய கிரீடத்தை உறுதிப்படுத்திட்டு இருக்கிறாங்களோ அத அப்படியே பார்த்து உங்க லைஃப்ல கூட அவங்கள பின்பற்றி நீங்களும் அதே ஜாக்கிரதையா நீங்க உங்களை காத்து கொள்ளுங்க. உங்களுடைய வாய்ப்பை கிரீடத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வசனம் சொல்றாரு. ஏன் இந்த வசனம் இப்ப படிச்சோம் தெரியுங்களா? இந்த வசனம் கூட அப்படியே யாருக்கு அப்ளை ஆகுமாமா? ஆக்கில்லா பிரிசில்லா அவங்க யார பின்பற்றிட்டாங்க தெரியுங்களா? யாரு பின்பற்றி இருப்பாங்க கண்டிப்பா? யார் அவங்களுக்கு சூஸ் பண்ணாரோ? அப்போஸ்தலர் பவுல். ஃபுல்லா பவுலை பின்பற்றிட்டு பவுலுக்காக நிறைய விஷயங்கள் அங்க விட்டு கொடுத்துட்டு கடைசியில நீடிய பொறுமையோட அப்போஸ்தலர் சென்று அந்த விஷயங்களை அப்படியே கற்றுக்கொண்டு தங்கள் ஓட்டத்தை ஓடினாங்களாம். யாருன்னா ஆக்கில்லா பிரிசில்லா. அப்போ இவங்களை குறிச்சு இன்னொரு ஆச்சரியமான வசனம் கூட பார்க்க போறோம். படிங்க ரோமர் 16:4 வசனம். இது ரொம்ப ஆச்சரியம். ஆக்கிலா பிரிசிலா பத்தி சொல்லும் போது அவர்களின் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அப்படின்னா என்ன சொல்ல வர தெரியுங்களா? நான் ஒரு டைம் சாக போறேன், என்னை கொலை செய்யற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க, அந்த டைம்ல என்னை காப்பாத்தி என் இடத்துல அந்த பாடுகள் வேதனைகளை யார் அனுபவிச்சிருக்கிறான், அனுபவிக்கிறதுக்கு துணிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ஆக்கிலா பிரிசிலா. அப்படி என்ன செஞ்சாங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இந்த வசனம் அப்படி ஏதாவது இன்சிடென்ட் சம்பவம் பைபிள் இருக்குதா அப்படின்னா அதுவும் பைபிள் ரெக்கார்டாயிருக்கு. இப்ப வசனங்கள் கனெக்ட் பண்ணி நான் படிக்க போறோம். வசனங்கள் படிக்கலாம். அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:24-29.
எப்படி என்றால் டிமோத்தியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் யானாளின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தார். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவித்தார். இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்ல என்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல் மகா தேவி ஆகிய யானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாயிருக்கிறது என்றான். அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசியருடைய தேவனாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்.
பாத்தீங்களா? அப்போ சிலர் பவுல் ஊர் ஊரா போயிட்டு இதெல்லாம் உண்மையான தேவன் இல்லப்பா, ஒன்றான மெய் தேவன் வேற ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு ட்ரூத் சொல்லிட்டு வர்றார். இப்படி சொல்லும் போது குறைந்த பட்டணத்துல, அதாவது எபேசு பட்டணத்துல வந்து சொல்லும் போது அங்க வந்துட்டு சிலர் விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறவங்க அந்த விக்கிரகத்தை வித்துதான் புழப்பே நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப நஷ்டத்தை விரிவிச்சிருச்சு. இப்போ அதோட ஹெட் போயிட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, தொழிலாளிகள்ட்ட, பாருப்பா இவங்க இப்படி சொல்றதுனால நம்மளுக்கு நஷ்டம் ஆயிருது, நம்முடைய தேவியோட மகாதேவியோட நாமமும் தூசிக்கப்படுது அப்படின்னோடனே, இல்ல இல்ல நம்ம மகாதேவிய பெரியவள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இனிமே அவங்க என்ன பண்ணக்கூடாது, வீரோட வைக்க கூடாது. நேரா இப்ப அப்போஸ்தலர் பவுல் இருக்கிற இடத்துக்கு ஓடுறாங்க. இந்த சம்பவம் நடக்கிற இடம் எபேசு, ஞாபகம் வச்சிருங்க. தொடர்ந்து படிங்க அந்த வசனம்.
பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கேதோனியாராகிய காயுவையும் அரிஸ்கஸ்துவையும் அவர்கள் இழுத்துக்கொண்டு.
ஆமாம், அப்போ எபேசுனா எபேசுலதான் யார் இருந்ததா ஏற்கனவே பார்த்தோம். ஆக்கிலா பிரிசில்லா கூட யார் இருக்கிறா? இப்ப அப்போஸ்தலர் பவுல் மூணு பேர் தனித்தனி ரூம்ல இருந்திருப்பாங்களா? கரெக்டா ஒரே ரூம்ல இருந்துட்டு இருக்காங்க. இப்ப அப்போ சிலர் பவுலை தேடி இந்த ஜனங்கள் இந்த கூட்டத்தார் போறாங்க, போய் பிடிச்ச வகை தேடி இருக்கிறாங்க. ஆனா அப்போ சிலர் பவுல் என்ன பண்ணல, சிக்கல அவங்களுக்கு கிடைக்கல. உடனே கூட இருந்த மத்த ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்ப கூட்டிட்டு வந்தவனே அப்போ சிலர் பவுல் இந்த விஷயத்த பாத்துட்டு, ஏன் எனக்காக அவங்க கஷ்டப்படணும், நான் போய் மாட்டிக்கிறேன், அவரே வாலண்டியரா போறாரு. படிங்க வசனம்.
பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதா இருந்த போது சீஷர்கள் அவனை போக விடவில்லை.
பாத்தீங்களா? பவுல் கூட்டத்துக்குள் போக மனதா இருந்த போது சீஷர்கள் அவனை போக விடவில்லைன்னா கூட இருந்துட்டு அந்த சீஷர்கள் கண்டிப்பா யாராவதா இருந்திருக்கணும். ஆக்கிலா பிரிசில்லா ஏன் போக விடல தெரியுங்களா? வசனம் இன்னொரு வசனம் படிங்க. 1 Corinthians 15:32.
நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கம்.
இது என்ன? அதாவது அவர் போராடல, நான் போராடுங்கன்னா அதனால எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அப்போ எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோட அவர் எப்ப போராட போனார் தெரியுங்களா? இந்த சம்பவத்துல தான். ஆக்சுவலா இந்த கும்பல் எதுக்காக போயிருக்கிறாங்கன்னா, அப்போ சிலர் பவுல் பிடிச்சிட்டு எல்லாரும் முன்னாடி வந்து வச்சு துஷ்ட மிருகங்களை வச்சு கொலை செய்யணுன்றதான் இவங்களோட பிளான். இப்போ நேரா பவுல பிடிக்க போனவங்க அவங்க காணாம வேற ரெண்டு பேரை தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க, அரங்கசாலை, சரிங்களா? அதுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப அப்போ சிலர் பவுல் பாக்குறாரு, ஐயோ எனக்காக அவர் சாவுறாங்களே நான் போறேன் அப்படின்றப்ப, நீங்க வேணா இருங்க, உங்க விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு சம்டைம் ஏதோ ஒண்ணு ஆக்கில்லாவும் பிரசில்லாவும் அங்க ஏதோ பண்ணி அப்போ சிலர் பவுல ரூம்குள்ளே மறைச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த சகோதரர்களையும் அதே நேரம் காப்பாற்றணும், அவங்களையும் கொலை செய்ய முடியாது. ஏதோ ஒரு ஹெல்ப் அப்போ சிலருக்கு பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனா அப்போ சிலரோட விட்னஸ் வச்சு பார்க்கும்போது அவங்க என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தையும் கொடுத்தவர்கள் தான் சொல்றாங்க. நான் சாக போற டயத்துல என்னைய தள்ளி விட்டுட்டு எனக்காக உயிர் கூட கொடுக்கறதுக்கு போயிருக்கிறாங்க. இதுல என்ன பதில், பெரிய விஷயமா அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். இப்ப ஒரு வசனம் படிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 1 யோவான் 3:16 படிங்க. 1 யோவான் 3:16 அன்புல மூணு வகை இருக்கு நமக்கு தெரியும். ரெண்டு இருக்கு எனக்கு பேர் மறந்து போச்சு, மூணாவது மட்டும்தான் அடிக்கடி யூஸ் பண்றதுனால ஞாபகம் இருக்கு. அது என்ன நேம் அகாப்பே. அகாப்பே லவ்னா என்ன சொல்லுவோம், இது தேவனுக்கே உரிய தெய்வீக அன்பு. அப்படின்னா சுயநலம் பாராத அன்பு. என்ன சுயநலம் பாராத அன்பு, தன்னுடைய முழு மனுக்குள்ள விழுந்து போயாச்சு ஆதாமின் மனுக்குளம். இப்ப அவங்களை காப்பாற்றணும்னு தேவனுக்கு பிளானே, அதாவது என்ன சொல்றது, தேவனுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா நீதிக்கு பிரகாரம் தண்டிச்சாச்சு. ஆனா இப்ப என்ன பண்றாருன்னா, ஐயோ என்னுடைய ஜனங்கள் விழுந்து போறாங்களேன்ட்டு சுயநலம் பார்க்காம தன்னுடைய சொந்த குமாரனே என்ன பண்ணார், கொடுத்தா. இதுக்கு பெற்ற தெய்வீக அன்பு அகாப்பே லவ். இந்த அகாப்பே லவ் யாருக்குள்ள இருக்கணும்னு இங்க சொல்றாருன்னா நமக்குள்ளே இருக்கணுமா. நமக்குள்ள அகாப்பே லவ் இருந்தா நாம என்ன செய்வோம், அதான் இங்க எவிடன்ஸ் கொடுக்குறாரு. சகோதரனுக்காக என்ன பண்ணணும், ஜீவன் கொடுக்கணும். இந்த பாயிண்ட் நல்லா மனசுல வைங்க, அகாப்பே லவ் இருந்துட்டா சகோதரனுக்கு ஜீவன் கொடுக்க துணிய மாட்டோம். இப்போ இந்த இடத்துல ஆக்கிலா பிரிசில்லா அப்போஸ்தலர் பவுலுக்காக ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்கிறாங்க, தன் ஜீவனை கொடுக்க துணிஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன ஆச்சரியமான விஷயம் தெரியுங்களா, அகாப்பே லவ்ல வளர்ந்துருக்கிறாங்க. ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு இந்த பூமியில இவ்வளவு கஷ்டங்கள் மத்தியில நாம் எதுக்கு போராடிட்டு இருக்கோம் தெரியுங்களா. நமக்கு எப்ப இந்த தெய்வீக அகாப்பே லவ் பூரண அன்பா நமக்குள்ள புதிய சிந்தையை வளர்ந்து காமிக்குதோ அப்பதான் தேவன் இந்த சிந்தையை தூக்கிட்டு அந்த புதிய சரீரத்தை கொடுப்பார், புரியுதுங்க. ஆனா இங்க ரொம்ப ஆச்சரியம், அதுக்குதான் இவ்வளவு நாள் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். இடையில சகோதர கூட டிஷ்யூம் டிஷ்யூம் எல்லாமே நடக்குது. ஆனா அங்க பார்க்கும்போது ஆக்கிலாவும் பிரிசிலாவும் இந்த சம்பவத்தின் இந்த சம்பவம் நடக்கும்போது அகாப்பே லவ்ல வளர்ந்துருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, கண்டிப்பா வாய்ப்புல போயிருப்பாங்களா, போயிருக்க மாட்டாங்க. பெரிய விட்னஸ். ஒவ்வொரு விஷயமும் நினைச்சு பார்க்கணும் சகோதர சகோதரிகளை. இதற்கு நம்ம வார்த்தையில விவரிக்க முடியாது. தயவு செஞ்சு வீட்டுல போயிட்டு தனிப்பட்ட விதத்துல தியானிச்சு பாருங்க. அவங்களுடைய ஒவ்வொரு கப்பல் பயணம் எப்படி இருந்திருக்கும், ஒரு பிரதரோட அவங்களுடைய பழக்கம் எப்படி இருந்திருக்கும், சகோதர சகோதரிகளுக்கு ஆறுதல் சொல்ற விஷயத்துல எந்த அளவுக்கு ஏற்றி இருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் யோசிக்கும் போது பேசிக்கா அப்போஸ்தலர் பவுல் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ட்ரூத் கொடுத்திருந்தா, தேவன் அவர் மூலமா ட்ரூத் கொடுத்திருந்தா எந்த அளவு ஸ்ட்ராங்கா நின்றுப்பாங்க, தன்னுடைய சகோதரர்களுக்காக ஜீவனையும் கொடுக்கிற அளவுக்கு நின்றுப்பாங்க. இந்த விஷயம் செஞ்சது மூலமா அகாப்பையில் அவங்க காமிச்சாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவோட கட்டளையும் நிறைவேற்றிட்டாங்க. கிறிஸ்து என்ன கட்டளை கொடுத்தாரு தெரியுங்களா, வசனம் படிங்க. யோவான் 13:34-35
நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
பாத்தீங்களா, ஜீசஸ் எல்லா கட்டளையும் நியாயப்பிரமாணத்துல முடிச்சு வச்சுட்டு புதிதான உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்துட்டு போறேன்ப்பா. நான் உங்க மேல எப்படி லவ் பண்றனோ, அதாவது அன்பா இருக்கிறனோ, அதே போல நீங்க இன்னொருத்தர அன்பு செய்யுங்க. இந்த கட்டளை யாரும் அப்படியே நிறைவேற்றிட்டா, இதுக்கு மேல ஒரு விட்னஸ் ஆக்கிலா பிரசிலாவுக்கு நம்ம கொடுக்க முடியாது. இதெல்லாம் சாதாரண நினைக்கிறோம் சகோதர சோதரிகள். இந்த அளவுக்கு அன்பு வளர்ந்துருக்குன்னா எந்த அளவுக்கு டெஸ்டிங்குள்ள போயிருக்கணும், எந்த அளவுக்கு கஷ்டங்கள் பட்டிருக்கணும் நினைச்சு பாருங்க. அப்போ ஆக்கிலா பிரசிலா பத்தி இன்னொரு பாயிண்ட் ரொம்ப அருமையா பிரதர் கொடுக்குறாரு. எப்போ அப்போஸ்தலர் பவுல பார்த்தாங்களோ அது அவங்க லைஃப்ல டைனிங் பாயிண்ட். அதுல அதுக்கப்புறம் அவங்க பண்ணலையாமா, இனிமேலும் நம்ம பிசினஸ கொஞ்சம் விருத்தி பண்ணுவோம், கொஞ்சம் பெருக்குவோம்னு நினைக்கலையாம். ரெண்டாவது விஷயம், சரி இந்த பூமியில ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் செட் பண்ணிட்டு அப்புறம் தேவனுடைய வேலையை செய்வோம். ஒரு தேவையான வாழ்க்கை முறை, அதாவது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு நெக்ஸ்ட் தேவனுடைய வேலையை செய்வோம். இப்படி கூட நான் வாழணும்னு நினைக்கலையாம். இதெல்லாம் ரொம்ப வேல்யூபிள் பாயிண்ட் நினைச்சு பாருங்க. இது நம்ம டெஸ்டிங் வரும்போது தான் தெரியும், ரொம்ப நாம நினைச்சு பார்க்க வேண்டிய பாயிண்ட். இந்த அளவு கேரக்டர் காமிச்சிருக்காங்க ஆக்கிலா பிரிசில்லா. சோ இது காமிச்சிட்டு லவ் காமிச்சிருக்காங்க, இந்த அளவுக்கு தேவனுடைய கட்டளைகள் நிறைவேற்றிட்டாங்க. இப்போ அதுல கூட ஒரு சின்ன பாடம் போது நம்ம கொடுக்குறாரு. என்னன்னா, இன்னைக்கு நம்ம அப்போஸ்தலர்களுக்காக சிங்க கூட்டத்திலாம் போய் விழுகணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அப்போஸ்தலர் ஃபர்ஸ்ட் இந்த பூமியிலேயே கிடையாது. சரி வேற யாரு பிரதர், ஆக்கிலா பிரிசில்லா செஞ்ச மாதிரி நாங்களும் ஒரு டிவைன் லவ் தெய்வீக அன்பு காமிக்கணும்னு நினைக்கிறோம் பிரதர், யார்கிட்ட பிரதர் காமிக்கிறதுனா அப்போஸ்தலர் மாதிரியே கூட இருக்கிறாங்க உங்களுடைய சகோதர சகோதரி. அவங்களுக்கு நீங்க உயிர் கொடுக்கணும்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, ஒண்ணும் இல்லை, சின்ன சின்ன விஷயத்துல ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு சகோதரனோ சகோதரியோ ஸ்பிரிச்சுவலா டிசீஸ் பெற்றிருக்கிறாங்க, ஆவிக்குரிய வியாதினால் ரொம்ப கவலைப்பட்டிருக்கிறாங்க. சம்திங் மன வருத்தமா இருக்கலாம், சம்திங் பகைமையா இருக்கலாம், சம்திங் பலவீனங்களா இருக்கலாம், எதுனாலே. இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் அந்த பிரதருக்கு ஹெல்ப் பண்ணி ஜஸ்ட் ஒரு கன்வென்ஷன் கூட்டு போகணும். இது என்ன பெரிய விஷயமா? கூட்டிட்டு போய் சப்ஜெக்ட் கேட்க வச்சு பிரதர் சிஸ்டர்ஸ மீட் பண்ண வைங்க. அது போதும், அவங்க லைஃப்ல தேவன் எப்படியாவது அவருடைய சத்தியவசனங்களை கொடுத்து பரிசுத்தாவை கொடுத்து டிசீஸ கரெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அதுக்கான பலன்லாம் யார் சம்பாதிச்சது? கூட்டிட்டு போன உங்களுக்கு தான் தேவை. இது போதும். இது எதுக்கு ஈக்குவல் தெரியுங்களா? அந்த ஆக்கிலா பிரிசிலா பவுலுக்காக உயிர் கொடுத்ததுக்கு ஈக்குவல். ஈக்குவலா தேவன் பார்க்கற உங்க ஹார்ட் இன்டென்ஷன் எப்படி இருக்கு அதைத்தான் பாக்குற. செய்யறதா சின்னதோ பெருசோ இல்ல. சோ அந்த மாதிரிதான் நாம் பண்ணணும். சில நேரங்கள்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, விசுவாசத்துல சில பேர் குறைஞ்சு போயிருக்கலாம், சில பேர் போதனைகள்ல வித்தியாசப்பட்டிருக்கலாம். சோ அந்த யூனிட்டி ஆஃப் ஃபேத், அந்த விசுவாசத்துல அந்த ஒற்றுமையா இருக்கிறதுக்கான காரியங்கள் உங்களுடைய சபையில நீங்க மேற்கொள்ளுங்க. இது எல்லாமே அதுக்கு ஈக்குவல். எப்போ நீங்க இந்த சின்ன விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் நீங்க கொஞ்சம் டெவலப் ஆகுறீங்கன்னு அர்த்தம். அப்படி நீங்க ஆனா தான் நெக்ஸ்ட் உயிர் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு லவ் மனசுல வரும். ஒருவேளை இதெல்லாம் நீங்க பேசிக் சின்ன விஷயமே காமிக்கலன்னு வைங்க, பின்னாடி பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே நான் செய்யவே முடியாது. சோ அந்த அருமையான பாயிண்ட் கூட நான் கொடுக்குறேன். இன்னொரு வசனம் கூட படிங்க, எபேசியர் 4:13.
அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும்.
சாரி மன்னிக்கணும், அந்த வசனம் இல்ல. கலாத்தியர் 6:9.
நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம்.
பாத்தீங்களா? சோ எப்பதான் டைம் கிடைக்குதோ ஒரு விசுவாச குடும்பத்தாருக்கு ஹெல்ப் பண்ண எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிட வேணாம். இது ரெண்டும் யார் செஞ்சாங்களாமா? அப்படியே ஆக்கிலா பிரிச்சலா செஞ்சாங்களாம். நெக்ஸ்ட் அவங்க கான்பிட்ட குணலுக்கணும். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் விசுவாச வீட்டாருக்கு முடிஞ்ச அளவு நன்மை செஞ்சிருக்கிறாங்க. பாருங்க, இதெல்லாம் ஒவ்வொரு ஒரு கேரக்டர் இதுல நம்ம வளரணும்னாவே லைஃப்ல நம்ம இவ்வளவு காலம் எடுப்போம். ஏன் தெரியுங்களா? ஒரு கேரக்டர் வளர்றதுக்கு தேவன் பர்டிகுலர் டெஸ்டிங் நமக்கு அனுமதிப்பார். ஆனா போனவனே தைரியம் பண்ணி ஜெயிச்சு வந்துருவோமா? போவோம், பார்ப்போம், இதெல்லாம் நம்மளால முடியாது அப்படியே ஸ்பிரிச்சுவலா டம்ப் ஆயிரும். அதுக்கப்புறம் தேவன் திரும்பி வளர்த்து எடுத்து அதே மாதிரி டெஸ்டிங் திரும்பி வரும். திரும்பி போவோம், நிப்போம், ஏதோ அறக்குறையா ஜெயிப்போம், விழுந்துருவோம். திரும்பி ஒரு டெஸ்டிங் வரும், அப்பதான் ஓரளவு வெற்றி அடைவோம். அப்படின்னா என்ன சொல்ல வரேன் தெரியுங்களா? ஒரு விஷயம் ஒரு குணலட்சணத்துல, இதுல சொல்லப்பட்ட குணலட்சணங்கள்ல ஒண்ணு நம்ம லைஃப்ல வளர்றதுக்கு இவ்வளவு காலம் நம்ம பிடிப்போம். ஆக்கிலா பிரிசில்லா கொஞ்ச காலத்துல இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க. யோசிச்சு பாருங்க அவங்க லைஃப் சரிங்களா. இதெல்லாம் ஏன்னா கடைசியில அந்த ஒரு முக்கியமான நம்ம இந்த வருஷத்துல போடப்போற பிளானுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும் சரிங்களா. ஸோ அதுக்காகத்தான் இவ்வளவு பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்துருக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம அங்க பார்க்கும்போது அப்போலோட்ட பேசின விஷயம் கூட நம்ம கொஞ்சம் மென்ஷன் பண்ணணும். நான் சொன்னோம் இல்லைங்களா, அப்போலோட்ட போய் அவங்க தர்க்கம் பண்ணல, மாறாக என்ன பண்ணாங்க? ரொம்ப கிளியரா பேசி நீங்க யோவான் சாரகன் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க, ஆனா இயேசுவின் ஞானஸ்தானம் ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்ன தெரியுமா? இயேசு எப்படி தண்ணியை ஒப்பு கொடுத்து தியாக மரணமா பாவம் இல்லாத மரணம் மறிச்சாரோ அதே மாதிரி மரணம் நீங்களும் மறிக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். இதுதான் இயேசுவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம். இது நீங்க உங்க லைஃப்ல செய்யணும். இது எடுத்துட்டீங்கன்னா பரிசுத்தாவின் ஒரு கொடை கிடைக்கும். அது நீங்க வாங்கின பின்னாடி உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள். நீங்க இதை விட கிளியரா தேவனுடைய ட்ரூத் பேசுவீங்க அப்படின்னு அந்த தெய்வீக திட்டத்தை விலக்கி காண்பிச்சாங்க. இதுல ஒரு அருமையான பாயிண்ட் பிரதர் சொல்றேன். நம்ம கூட நம்ம சில பிரதர்ஸ் நம்மகிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. பிரதர், இந்த தெய்வீக திட்டத்துல இந்த பார்ட் எனக்கு புரியல பிரதர். பிரதர், இந்த வசனம் சொன்னீங்களே இதுக்கு அர்த்தம், இதுல சின்ன விஷயம் எனக்கு புரியல பிரதர், பிளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னவுடனே ரெண்டு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், மூணு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், நாலாவது டைம் புரியலன்னா என்ன பண்ணுவோம் இல்லைங்களா? டென்ஷன் ஆயிட்டு சாரி பிரதர், இதுக்கு மேல என்னால செய்ய முடியாது, புரிஞ்சுக்கிறது இல்லைன்னா தேவன் வெளிப்படுத்தோட போயிட்டு வாங்க பிரதர், கொஞ்சம் அந்த கடின மனத்தோடையாவது பேசுவோம் சரிங்களா. ஆனா ஆக்கிலா பிரச்சனை அப்படி எக்ஸாம்பிள் காமிக்கலையாமா? லைஃப்ல ஒருத்தர் கூட போய் ட்ரூத் பேசினாங்கன்னா எப்படி தேவன் வழிநடத்திருக்காரு பாருங்க. போய் பேசினாங்கன்னா அவங்கள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொண்டு வரணும், நல்ல புரிந்து கொள்ளுதலுக்கு கொண்டு வரணும். இதுதான் அவங்களுடைய எய்மா இருந்துச்சே தவிர கடைசியில எப்படியாவது போட்டி போட்டு பேசி வாயில விழ வச்சு சண்டை, அவங்க கூட சண்டை போட்டணும்னு யாரும் நினைக்கல, சண்டை போட்டணும்னு யாரும் நினைக்கலையாமா? ஆக்கிலா பிரச்சனை நினைக்கலையாமா? ரொம்ப நல்ல பாயிண்ட் சகோதர சகோதரிகள். நாம் கூட சகோதர சகோதரிகள் மத்தியில பேசும்போது அவங்களுக்கு தேவனுடைய திட்டம் விளக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு அவங்களை அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள கொண்டு வரணும்ன்ற நோக்கம் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி அவங்க எல்லை மீறி போயிட்டா கூட ரொம்ப ஹம்பிளா தாழ்மையா தான் பேசணுமே தவிர வேற மாதிரி தர்க்கம் பண்றதோ சில விஷயங்களோ நம்ம லைஃப்ல இருக்கக்கூடாதாங்க. ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள் ஆக்கிலா பிரச்சனை அங்க காமிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு வசனம் படிங்களேன், எபேசியர் 4:15.
அவராலே சரீரம் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்யும்.
ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நீங்க சத்தியத்தை கை கொண்டு இல்ல, தர்க்கத்தோடு சத்தியத்தை கை கொண்டு இல்ல, மாறா என்ன சொல்ற அன்போடு சத்தியத்தை. ட்ரூத் சொல்றீங்கன்னா பேசிக் லவ் இருக்கணும் உங்க மனசுல, ட்ரூத் மேல லவ் இருக்கணும், அந்த லவ்ல நீங்க அந்த ட்ரூத்தை நீங்க பேசணும். அப்படி பேசும்போது கண்டிப்பா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ளதான் நீங்க கொண்டு வர முயற்சி பண்ணீங்களே தவிர உங்க மனசுல தர்க்கம் பண்ணணும்ன்ற எண்ணமே இருக்காதாம். அங்க பிரதர் நமக்கு அருமையான பாயிண்ட் கொடுக்குறா. சோ இது அப்படியே யார் லைஃப்ல காமிச்சாங்கன்னா இதையும் கூட ஆக்கிலா ரிச்சில்லா காமிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, வசனம் படிங்க, 1 பேதுரு 1:22. மாயமற்ற சகோதர சிநேகம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் லைஃப்ல காண்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் சகோதர சகோதரி, ஆனா காண்பிக்கிறதுக்கு தான் தேவன் லைஃப்ல கூப்பிட்டுருக்காரு. இல்லாட்டி இவ்வளவு பெரிய வாய்ப்பை கூப்பிட்டு இன்னைக்கு உட்கார வச்சு இன்னைக்கு ட்ரூத் கேட்டதுக்கே அவர் அனுமதிக்க மாட்டார். சரிங்களா, சோ சகோதர சிநேகம் இருக்கணும் சத்தியத்துல, மாயமற்றதா இருக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம். மாயமற்றதா இருக்கணும்னா நீங்க எப்ப லவ்வோட சத்தியம் பேச ஆரம்பிக்கிறீங்களோ, அன்போட சத்தியம் பேச ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் உங்களுக்கு மாயமற்ற சகோதர சிநேகம் மனசுல வளரும். இல்லாட்டி மாயமுள்ளதா தான் இருக்கு. சரிங்களா, சோ இந்த சகோதர சிநேகம் கூட ஆக்கிலா பிரிசிலாவுக்கு அங்க இருந்துட்டுதான் சொல்றாங்க. மட்டும் இல்ல, ஆக்கிலா பிரிசிலா இன்னொன்னு என்ன செஞ்சாங்களாமா, ஒரு வசனம் படிங்க, ரோமர் 16:5.
அவர்களுடைய வீட்டிலே கூடிபடி வருகிற சபையையும் வாழ்த்துகள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எத்தனை வாழ்த்துங்கள்.
அவர்கள் வீட்டிலே கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள்னா ஆக்கிலா பிரிசிலா வீட்டுல தான் அந்த ரோம சபையின் கூடுகை என்ன பண்ணிருக்குங்க நடந்துருக்கு. அப்படின்னா தங்களுடைய வீட்டையே எதுக்காக கொடுத்துட்டாங்க, சபை கூடுகை வேணா நடத்திக்கங்க, எந்த விஷயம் வேணா பண்ணிக்கங்க. இதுல கூட அருமையான லெசன் இருக்கதா சொல்றேன். நம்ம வீடு வந்துட்டு எப்பயுமே இந்த வீடு தான், வேற வீடு எல்லாம் இல்லை. சரிங்களா, லிட்டரல் வீடு தான். எப்பயுமே சகோதர சகோதரிகளுக்காக திறந்திருக்கணுமா. என்ன தெரியுங்களா விஷயம், தேவன் நமக்கு 5 talents கொடுத்துருக்குறாரு. அறிவு, செல்வம், செல்வாக்கு, அப்புறம் பேச்சு திறன், அப்புறம் இன்னொன்னு என்னங்க, டைம். சாரி, பேச்சு திறன் இல்ல, டைம், ஆரோக்கியம், இந்த 5. சரிங்களா, சோ இந்த 5ல ரொம்ப முக்கியம் உங்களுடைய பொசிஷன், அதாவது நீங்க பெற்றிருக்கிற இந்த செல்வங்கள். அதுல ரொம்ப முக்கியமா எது வேணாலும் நிலைத்து நிக்காம போலாம். உங்க சொந்த வீடோ வாடகை வீடோ உங்க கையில என்ன இருக்கும், கண்டிப்பா ரெடியா இருக்கும். நீங்க உங்க தாளந்துக்காக கண்டிப்பா தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். எந்த விஷயத்துல கூடனா உங்களுடைய வீட்டை நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க, அது கூட நீங்க தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். சோ எந்த நேரத்திலயுமே ஆக்கிலா பிரிசிலா வீடு திறந்திருந்த மாதிரி உண்மையான பரிசுத்த வாழ்க்கையில வீடும் திறந்திருக்கட்டும் அப்படின்றத ஒரு சின்ன பாயிண்டா அங்க வைக்கிறார். சரி, இவ்வளவு நேரம் ஆக்கிலா பிரிசிலா பத்தி பார்த்துருக்குறோம், என்ன குணலட்சணங்கள் கத்துருக்குறோம் சரிங்களா. அவங்க லைஃப்ல இருந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க காண்பிச்சிட்ட வைராகியம் சரிங்களா, ரெண்டாவது அவங்க ஒப்பு கொடுத்துட்டு அந்த ஒப்பு கொடுத்தல் ஃபுல் ஹார்ட் முழு மனசு, மூணாவது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சகோதரர்களுக்காக ஜீவனையும் கொடுக்கிற அகாப்பை அன்பு, நாலாவது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா தேவனுடைய வேலை எப்ப இருந்தாலும் போய் உடனே செய்யற தன்மை. இது எல்லாத்துலயும் தனி மனுஷன் நிக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம், ஒரு கணவன் மனைவி அணிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இங்க நிறைய கப்பல்ஸ் தான் இருக்கிறீங்க, ஆனால் பரவாயில்ல பாயிண்ட் பேசிட்டா ஆகணும். சரிங்களா, கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு சண்டைகள் வருது இல்லைங்களா, நம்ம பார்த்துட்டு சில நேரம் டென்ஷன் ஆயிரும். ஒரு ரீசனபிளா சண்டை போட்டாலாவது ரசிக்கலாம் இல்லைங்களா, ஒரு ரீசனே இருக்காது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு நம்மளா டென்ஷன் பிடிச்சிட்டு இல்லைங்களா. சோ பாக்குறோம், யோசிச்சு பாருங்க, ஆக்கிலா பிரிசிலா எவ்வளவு சாட்சியான ஜீவன் பேசிட்டுறாங்க. இடையில சண்டைகள் வந்துச்சா என்னன்னா நமக்கு தெரியாது, ரெக்கார்டு இல்லை அவங்கள பத்தி, ஒன்லி குட் ரெக்கார்ட். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பிரதர் ஒரு வசனம் கடைசியா வைக்கிறாரு, இந்த வசனம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கு. என்ன வசனம் படிங்க, எபிரேயர் 10:32-36.
முந்தின நாட்களை நினைத்து சொல்லுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகிப்பீர்கள்.
ஓகே,
நிந்தனைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதவித்தது அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால்
பாத்தீங்களா, உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய், இது ஆக்சுவலா அப்படியே யாருக்கு செட் ஆகும், இந்த வசனம் கூட ஆக்கிலாவுக்கு பிசிலாகும். இதை சொன்ன எல்லா விஷயமும் அவங்க பண்ணிட்டாங்க. சோ இதுதான் அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிற சில வேல்யூபிள் லெசன். சரி, இதுல இருந்து நம்ம என்ன நியூ இயர் பிளான் போடலாம், சொல்லுங்க என்ன பிளான் போடலாம். அப்போ நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, பழைய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான்கள் தேவன் நமக்கு சாட்சியா வச்சிருக்கிறார், அவங்கள்ட்ட இருந்து சில போதனைகள் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. அதே போல நம்முடைய மூத்த சகோதரர்கள் புதிய ஏற்பாட்டில் கூட தேவன் சில பரிசுத்தவான்களா நம்ம லைஃப்ல வச்சுக்கான் பைபிளே வச்சு காமிச்சிருக்கார். எதுக்காக தெரியுங்களா, இவங்கள்ட்ட இருந்து நீங்க சில விஷயங்கள் கற்றுக்கொண்டு உங்க லைஃப்ல அப்ளை பண்ணித்தான் ஆகணும். பண்ணாதான் அவங்கள போல நீங்களும் இந்த ஓட்டத்துல உண்மையா கடைசி வரைக்கும் ஓட முடியும். அந்த ஒரு ரீசனுக்காகத்தான் பிரதர் இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ், அதாவது தேவன் இந்த சில எக்ஸாம்பிள்ஸ் பைபிள் அங்க வச்சார். இப்போ இன்னைக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் இவங்களை பற்றி பார்த்துருக்குறோம். என்ன லெசன், என்ன நியூ இயர் பிளான் போட போகிறோம்? கண்டிப்பாக சகோதர சோறீங்க, இந்த நாலு விஷயம் பார்த்தேன் இல்லைங்களா, இது நாலு மட்டும் இந்த வருஷத்தில், அடுத்த வருஷம் பிளான்லாம் பண்ண வேணாம். ப்ளீஸ் இந்த வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெவலப் ஆகி காமிச்சேன், அந்த லவ்வில், அந்த அன்பில், அந்த வைராக்கியத்தில், சரிங்களா, அந்த விட்டு கொடுக்குற விஷயத்தில், அதாவது ட்ரூத் அன்பில் சொல்கிற விஷயத்தில் மட்டும் இல்லை, கடைசியாக நம்முடைய பொசிஷன், நம்முடைய விஷயங்களை தேவனுக்காக ஒப்பு கொடுக்கிறது. ஸோ இது நாளுமே அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுக்கு நான் ஒப்பு கொடுத்து காமிப்பேன். இந்த வருஷத்தில் ஒரு அருமையான பிளான் நம்ம அங்கே போடலாம். ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், பிளான் போட்டோடனே ஃபஸ்ட்டு வைராக்கியமாக உலகத்துக்குள்ளே போனோன்னு வைங்க, முதல் நாளே அடி விழும். எல்லாத்தையும் எதிர்த்துட்டு பொறுத்துட்டு தேவனுடைய கிருபையிலையும் அவருடைய வல்லமையிலையும் வளரும். ஸோ அது ஒரு அருமையான லெசன் தான். இங்கே ஆக்கிலா பிரிச்சிலாட்டை வந்து கற்றுக்கணும். ப்ளீஸ் இந்த விஷயங்களா தயவு செஞ்சு தனிப்பட்ட விதத்தில் டான்ஸ் பாருங்க, அதுதான் தாழ்மையோட வைக்கிறோம். இன்னொருத்தர் பற்றி பார்க்கலாமா, ஒரு 15 நிமிஷம். ஸோ இன்னொருத்தர் யார் அப்படின்னா, இவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கறது இல்லை, புதிய ஏற்பாட்டில் தான் பார்க்குறோம், ஆனால் சுவிசேஷத்தில் பார்க்க போகிறோம். அவர் யாருன்றத லூக்கா 7 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து படி.
அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100 அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தார். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டபோது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100 அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு, நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை செய்கிறால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை
அனுப்பிங்களா. சோ இதுல என்ன, யாருமே தெரியலையா அப்படின்னா, இதுல ஒரு மூத்த சகோதரர் ஒளிஞ்சிருக்கிறாரு, கொஞ்ச நேரம் சம்பவத்தை பார்த்துட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம், சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கத்தருடைய லைஃப்பில் ஒரு விஷயம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு 100 அதிபதியோட பையன் என்ன ஆகிட்டாரான், சுத்தம்லாம் போயிட்டாரான் இல்லையா. உடனே 100 அதிபதி ஜீசஸோட மகிமையை பற்றி கேள்விப்பட்டு வேக வேகமாக ஜீசஸை வந்து, ப்ளீஸ் ஆண்டவர், என் மகன் இப்படி இருக்கிறான், காப்பாத்துங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்ன பின்னாடி அவரை குறித்து 4வது வசனம் படிங்க.
அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரமாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள்.
ஆமா, சோ 100 அதிபதி குறித்து அந்த யூத ஆலயத்து தலைவர்களே பெரிய விட்னஸ் கொடுக்குறாங்க. என்னன்னா, இவன் நம்ம ஜனத்தை நேசிக்கிறான், நமக்காக ஒரு ஆலயம் கூட கட்டி கொடுத்துருக்கான், மட்டும் இல்ல ரொம்ப தேவனுக்கு உண்மை, அதாவது என்ன சொல்றாரு, நீர் இந்த தயவு செய்யறதுக்கு அவன் பாத்திரனா இருக்கிறான், அதாவது ரொம்ப கரெக்டான ஆளு, நீங்க தாராளமா செய்யலாம், ப்ளீஸ் அவன் அவருடைய மகனை கொஞ்சம் சுகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். வேலைக்காரன், சாரி, நல்ல வேலை கவனிச்சிங்க. ஸோ வேலைக்காரன சுகமாசிங்க என்று சொல்றேன். ஏன் இந்த விட்னஸ் கொடுக்குறாங்க தெரியுங்களா, 100 அதிபதி ஆக்சுவலா ஒரு புரோஜாதி, அது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அந்த காலத்துல ஆண்டிட்டு இருந்த பேரரசு என்னன்னு கரெக்டா சொல்லுங்க, ரோம பேரரசுனாவே அதனுடைய கொடுங்கொன்மை நமக்கு தெரியும் இல்லைங்களா, ரொம்ப மோசமான ஜனங்கள். அதனாலதான் அவங்களுடைய ஆளுமை தன்மையில இருந்து விடுபடணும்னு தான் இஸ்ரேல் ஜனங்கள் மேசியாவை ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப கொடுமையான ஜனங்களா இருந்துட்டாங்க ரோமன் கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு அதிகாரியும் பேரரசர் மாதிரியே இருப்பாங்க. தான் என்ன தீமை செய்ய நினைக்கணுமோ அது எல்லாமே செய்வாராம், நூற்றுக்கு அதிபதி முதற்கொண்டு எல்லா அதிகாரிகளுமே. ஆனா பைபிள்ல மென்ஷன் பண்ணப்படுற இந்த நூற்றுக்கடிப்படி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா தேவனுடைய ஜனங்களை நேசித்தவரா இருக்கிறாரோ. அப்ப இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு ரசல் ரெஃபரன்ஸ்ல கொடுக்கும் போது, கண்டிப்பா இந்த நூற்றுக்கு அதிபதி ஓரளவு புரஜாதியா இருந்துட்டாலும் அப்பயே அவனுக்கு புரஜாதி தெய்வங்கள் மேல ஓரளவு மதிப்பு இருந்து, இப்போ இஸ்ரேலுக்கு இவரு இஸ்ரேல ஒரு பாகத்துக்கு நூற்றுக்கு அதிபதியா இவரை போடும் போது, இவர் வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களை எல்லாம் பாக்குறாரு, அவங்க அவங்களை தேவன் வழிநடத்தின வழிநடத்துதல்களை அந்த ஜனங்கள் சொல்லியே நிறைய கேட்கிறாரு, அவங்களுடைய ஆலயத்துல அவங்க நடத்துற ஆராதனை முறைகள்லாம் பார்க்கும் போது யூதர்களுடைய தெய்வத்தின் மேல கடவுள் மேல அவருக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துட்டாங்க. ஸோ நம்பிக்கை வந்துட்டு அவங்களுக்காக ஒரு ஆலயம் கட்டுறது, அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ பண்றது, இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சார் இந்த நூற்றுக்கடி. அதனால தான் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஜீசஸ் வந்துட்டு நீங்க தாராளமா அவருக்கு செய்யலாம், அவர் ரொம்ப நல்லது செஞ்சிருக்கிறார் நமக்கு, மற்ற நூற்றுக்கடிபதிகள் மாதிரி இவர் இல்லை அப்படின்னு யூத ஆலயத்து தலைவர்களை விட்னஸ் பண்றாங்க. சரிங்களா, விட்னஸ் பண்ணவனே இப்ப பாருங்க ஆராதனை படிங்க. ஓகே, வீட்டுக்கு உள்ள போகும்போதே கொஞ்சம் முன்னாடி வந்து நின்னுட்டு, ப்ளீஸ் லார்ட் ஆண்டவரே நீங்க வீட்டுக்குள்ள வர வேணாம், அதுக்கு நான் தகுதி இல்ல, ஏன்னா உங்கள்ட்ட எதிர்ப்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்ல. அதே மாதிரி எட்டாவது அதிகாரத்துல எட்டாவது வசனத்துல சொல்லும் போது, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு, நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்கள் அனுப்பினான். அப்படின்னா என்ன தெரியுங்களா, நான் எப்படி ஒருத்தன்ட்ட சொன்னா அவன் உடனே அந்த வேலையை செய்யறானோ, என்னை விட பவர்ஃபுல்லான மேன் நீங்க, நீங்க ஒன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நடக்கும், என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்ல, ஜஸ்ட் இங்க இருந்து சொல்லுங்க கண்டிப்பா அது என்ன ஆகும். இந்த அர்த்தத்துல பேசுறாரு, வெறும் வார்த்தை பேசுங்க, உங்க வார்த்தை என்ன பண்ணும், அவரை கியூர் பண்ணும் அப்படின்னு ரொம்ப ஹம்பிளா போயிட்டு ரொம்ப விசுவாசம் காமிச்சிட்டு ஜீசஸ் கேட்கிறார். அதனாலதான் இந்த வார்த்தையை கேட்டவனே ஜீசஸ் என்ன ரிப்ளை பண்ணார் தெரியுங்களா, இவ்வளவு நாள் என்னைய நம்புங்க 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 சொல்லிட்டு இருந்தோம் நம்பாம இருக்கிற ஜனங்களை அப்படி திரும்பி பார்த்து என்ன வசனம் சொல்றாரு பாருங்க, ஒன்பதாவது வசனம்,
கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தனக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
திரும்பி பார்த்து நீங்களும் 2.5 வருஷம் தானே பின்னாடி சுத்துறீங்க, உங்கள்ட்ட ஒருத்தன் கூட நான் இந்த ஃபேத் பார்த்தது இல்லப்பா, எவ்வளவு ஆச்சரியமான ஃபேத் காமிக்கிறாருன்னு வேகமா போய் நீங்க போங்க, நீங்க நம்மளபடியே போய் பாக்குறாரு, வேலை கரண்ட் சொத்தமாயிடும். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க, ஒரு புறஜாதி ஜீசஸ் லைஃப்ல ஏன் சந்திக்கணும், இவருக்கு ஏதாவது தேவன் ஸ்பெஷல் விசேஷம் வச்சிருக்காரா, ஆப்ரால் அதாவது ஆப்ரால் இல்ல யூதர்கள் காண்பிக்கிறத விட மேலான விசுவாசம் காமிச்சிருக்கிறார், யூதர்கள் இந்த விசுவாசம் காண்பிச்சிருந்தாவே அவங்களுக்கு என்ன பிரைஸ் கண்டிப்பா சபை வாய்ப்பு, அந்த வாய்ப்புக்கு வந்திருப்பாங்களா இல்லையா, ஆனா காமிக்கல, அதை விட மேலான பேத்து காமிச்சதான் சர்டிபிகேட் வாங்குறார். இவருக்கு வெறும் அவருடைய வேலைக்காரர் சுகமாக்கின பிரைஸ் மட்டும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா. இப்ப பைபிள்ல மொத்தம் 3 நூற்றுக்கடிபதிகள் வராங்க, இந்த ஒரு இடத்துல வராங்களா மத்திய 27:54 படி,
நூற்றுக்கு அதிபதியும் அவரோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள்.
தேவனுடைய குமாரன் இதுக்கு முன்னாடி ஜீசஸ் கொடுத்த சர்டிபிகேட் கொடுத்தவர் யார், அப்போ சிலர் பேர் டீச்சர்கள் கூட அவ்வளவு வருஷம் இருந்தவங்க தான் கொடுத்தாங்க. இங்க ஒரு நூற்றுக்கு அதிபதி வராரு, வந்து முன்னும் பின்னும் தெரியாத நூற்றுக்கு அதிபதியா இருந்திருந்தா ஜீசஸ் பார்த்து இவர் தேவனுடைய குமாரன் சர்டிபிகேட் கொடுக்க முடியல. நல்லா யோசிக்கணும், இங்க ஒருத்தர் வராருங்களா வச்சுங்க. இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை போக போறோம், அங்க ஒரு நூற்றுக்கு அதிபதிகள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கிறார், பேர் சொல்லுங்க, கர்னேல், அவரை குறித்தும் பார்க்க போறோம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 10வது அதிகாரம் எடுத்துக்கலாம், அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1வது வசனம் படி, ஓகே, இந்த விட்னஸ் கவனிக்கணும், இது யூத மதத்தார் சொல்லல, தேவனே அவர் வசனத்துல சொல்றார், நூற்றுக்கு அதிபதி குறித்து விட்னஸ் கொடுக்கும் போது. இப்பதான் சொன்னோம் நூற்றுக்கு அதிபதி கண்டிப்பா கொடுங்கோல் மனசுல ஜனங்கள், ரோம பேரரசு என்ன செஞ்சாலும் அதே மாதிரியே தீமை செய்யறவங்க. ஆனா இங்க கூட ஒரு நூற்றுக்கு அதிபதி வராரு, இவரும் ரொம்ப பியூர் ஹார்ட் தேவனுக்கு காமிச்சவரா, தேவனுக்கு பயந்தவரா இருக்கிறாராமா, ஒரு புறஜாதி. 3 நூற்றுக்கு அதிபதி பாக்குறோம், 3 பேருமே மற்ற நூற்றுக்கு அதிபதிகளோட வித்தியாசமா இருக்கிறாங்களா, அதை உணர்கிறீங்களா. சரி, இவங்க இவரை பத்தி இன்னும் கொஞ்சம் வசனம் படிங்க, தர்மங்களை செய்து, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பெரிய விஷயம். ஒரு புரஜாதிபதி. இவர் தொடர்ந்து படி. சரி, போதும். இப்ப மூணு நூற்றுக்கு அதிபதி பார்த்திருக்கிறோம். மூணு பேருமே அவங்களுக்குள்ள ஒன்னா இருக்கிறாங்க. நல்ல குணலட்சணங்கள் உடையவரா இருக்கிறாங்க. அதனால்தான் நடுவில் வந்தவர் கூட இவர் தேவனுடைய குமாரன் சொல்ல முடியும். ஆனா இந்த மூணு பேருமே மற்ற ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கிற நூற்றுக்கு அதிபதிகளை விட வித்தியாசமா இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன பாயிண்ட் புரியுதுங்களா? வேற ஒண்ணும் இல்ல. லூக்கா 7 அதிகாரத்துல வந்துட்ட நூற்றுக்கு அதிபதி ஒரு நேரில் இருக்கான், வேற யாரும் இல்லை. ஜீசஸ் மறிக்கும் போது இவர் தேவனுடைய குமாரன் சொன்னவர் கூட ஒரு நேரில் இருக்கான், வேற யாரும் இல்லை. ரீஃபரன்ஸ் இருக்கு, நம்பர் கேட்டீங்கன்னா நம்ம அப்புறம் கொடுப்போம். சரிங்களா? கமெண்ட்ஸ்ல நீங்க படிச்சீங்கன்னா சிம்பிளா புரிஞ்சு கொள்ளலாம். இந்த மூணு நூற்றுக்கு அதிபதியும் ஒரே ஒருத்தரத்தா குறிக்குது. அவர் தான் கொர்னேலி. சரிங்களா? ஏன் பிரதர் கொர்னேலியும் கரெக்டா சொல்றீங்க அப்படின்னா, இப்போ அந்த சம்பவத்துக்கு போனோம்னா யூதர்களை விட மேலான விசுவாசம் யார் காமிச்சா? அந்த நூற்றுக்கு அதிபதி காமிச்சார். யூதர்களுக்கு அந்த விசுவாசம் காமிச்சிருந்தா அவங்களுக்கு சபை வாய்ப்பு பிரைஸ்னு தேவன் வச்சா, அதை விட மேலான விசுவாசம் காமிச்சா அவரு கூட என்னத்தான் வச்சிருக்கணும்? கண்டிப்பா சபை வாய்ப்பு தான் பிரைஸ் ஆகுது. கொர்னேலிக்கு கிடைச்சா அந்த அதிகாரம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. திடீர்னு தேவதூதன் வந்து நீங்க செஞ்ச தர்மங்கள் எல்லாம் தேவன் முன்னாடி போயிருச்சு, இன்னைக்கு பேதர் உங்க வீட்டுக்கு வருவாரு, அவர் சொன்னதை கேட்டு அப்படியே செய்யுங்க. வந்தாரு, கொடுத்தாரு ஞான ஸ்நானம். சபை வாய்ப்புல இன்னைக்கு புரஜாதிகளா நாம இருக்கிறோம். நமக்கெல்லாம் முன்னாடி ஃபர்ஸ்டா போயிட்டு வரையா சொன்னே. இது உண்மையிலே ரியல் பிரச்சனையா இல்லையா? ஒரு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு ஆசைப்படுவோமா? 38 ஸ்டூடெண்ட்னா 37 ரேங்க் வாங்கினா போதும்னு ஆசைப்படுவோமா? புரியுதுங்களா நான் சொல்றது? புரஜாதிகளுக்குன்னு தேவன் இந்த வாய்ப்பை திறந்த உடனே ஃபர்ஸ்ட் அது போறது ஒரு பெரிய ஆசீர்வாதமான விஷயம். அந்த பெரிய ஆசீர்வாதத்தை யார் வாங்கிட்டா? கொர்னேலி வாங்கிட்டா. ஏன் தெரியுங்களா? அந்த இடத்துல ஜீசஸ் முன்னாடி அவர் காமிச்ச விசுவாசம், வைராக்கியம், யூதர்களோட அவங்க காமிச்சிட்ட அந்த உருக்கு, இந்த விஷயம் தான் அவருக்கு அந்த சபை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து. இவர் தான் நம்ம பாக்குற ரெண்டாவது மூத்த சகோதரர். சரிங்களா? சோ இவரு கூட கண்டிப்பா அந்த வாய்ப்புல போய் சேர்ந்திருப்பாருன்னு நம்புறோம். இவரு குறித்து என்ன டீடைலா பார்த்தோம்னா டைம் பத்தாது. சரிங்களா? சோ சிம்பிளா அங்க முடிக்கிறோம். சரி பிரதர், இவர்ல இருந்து என்ன நம்ம லைஃப் பிளான் எடுக்கிறோம்? நம்ம இன்னைக்கு என்ன பாக்குறோம்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருந்து நிறைய பிளான்ஸ் எடுத்துருக்கோம், நிறைய லெசன்ஸ் கத்துருக்கோம். ஆனா புதிய ஏற்பாட்டுல சிலர் பரிசுத்தவான்களா தேவன் வச்சிருக்கிறார், அவங்க லைஃப்ல இருந்துட்டு சில லெசன்ஸ் எடுக்கிறோம். இப்போ இன்னைக்கு கொர்னேலியிட்ட இருந்துட்டு நாம என்ன பாடம் கத்துக்க போறோம்? சகோதர சகோதரிகள், நாம் பேசுனா நானும் நாம் உடன்படிக்கை பண்ணிட்டு 2 3 வருஷமாக போகுது. அது மாதிரி ஒவ்வொருத்தருமே உடன்படிக்கை பண்ணி பல வருஷங்கள் ஆயிடுச்சு. காலங்கள் கூட ரொம்ப கம்மியாயிடுச்சு. சில சகோதரர்கள் வருஷம் கூட குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த வருஷத்துல சபை முடிவடைஞ்சிரும். ஒவ்வொரு வருஷமா கடந்து போயிட்டு இருக்கிறோம். இந்த வாய்ப்பு நாம் என்ன நினைக்கணும் தெரியுங்களா? உலகத்துல நாம் குப்பையா இருந்துட்டோமே, பைத்தியமா இருந்துட்டோமே, தேவனுடைய சத்தியம் தெரியாதவங்களா இருந்துட்டோமே, தேவனுடைய வாக்குத்தத்துக்கு அந்நியரா இருந்துட்டோமே, எப்படி இந்த வாய்ப்புல வந்தோம்? எப்படி தேவன் இந்த சத்தியத்தை கொடுத்தார்? அதை அழைக்கும் போது, இந்த சத்தியம் வாங்கும் போது நமக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் இருந்து, எவ்வளவு வைராக்கியம் இருந்து கொர்னேலிய காண்பித்த மாதிரி. கண்டிப்பா இன்னைக்கு சேம் அதே வைராக்கியம் இருக்கிறோம். இதே வைராக்கியத்துல இன்னும் நாம் எவ்வளவு தூரம் போவோம்? காலங்கள் ரொம்ப கம்மி. டைம் இஸ் வெரி ஷார்ட். இந்த குறுகிய காலத்துக்குள்ள நம்முடைய அழைப்பு எப்பேற்பட்டதா இருந்து இதை நினைவு கூர்ந்து நாம் எந்த மாதிரி இந்த வாய்ப்புல வந்திருக்கிறோம், எவ்வளவு கீழான நிலைமையில இருந்து மேலான நிலைமைக்கு தேவனால உயர்த்தப்பட்டிருக்கிறோம். இந்த ஆச்சரியமான விஷயத்த மனசுல வச்சுட்டு இதுக்கு நாம் செஞ்சிருக்கிற பதில் என்ன? தேவன் எவ்வளவோ குணலட்சணங்கள் எதிர்பார்க்கிறார். நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு வளர்ச்சி காண்பித்திருக்கோம், எந்த அளவு கொர்னேலியு காண்பித்த அதே உற்சாகம் கிடைச்சிருக்க அவர் கண்டிப்பா காமிச்சிருக்கோம். சேம் அதே போல நாம் காமிச்சிருக்கோம். ஆரம்பத்துல இதே மாதிரிதான் நம்மளும் கூட எங்கேயோ ஒரு இடத்துல, ஆனா இருதயத்துல உண்மையா இருந்துட்டோம். தேவன் அப்படியே தனியா பிரிச்சு வாங்கன்னு ட்ரூத் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு பின்னாடி கொடுத்த சத்தியத்துக்கு எந்த அளவு உண்மை காமிச்சிருக்கும் லாஸ்ட் இயர் நினைச்சு பார்ப்போம். கணக்கு போடுவோம். இனிமே நாம் எவ்வளவு வளரணும்? ஆக்கிலா பிரிச்சுலா முன்னாடி வைங்க, கொர்னேலியும் முன்னாடி வைங்க, சில பரிசுத்தவாங்க முன்னாடி வைங்க. இனி எவ்வளவு வளரணும், எவ்வளவு சீக்கிரம் அந்த வாய்ப்புல போகணும். ஆனா ஒன்னு நிச்சயம், இனிமேல நம்ம பழைய காலங்கள் மாதிரி மெதுவா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி இந்த ஓரத்துல ஓடிட்டு இருக்க முடியாது. 4 கியர் தான் போடணும். இவ்வளவு நாள் 1st கியர் போட்டுட்டு இருந்திருப்போம். இப்பதான் 4 கியர் போடணும். ஆனா பொறுமையோடையும் ஓடணும். இந்த ரெண்டுமே இருக்கு. இந்த லைஃப்ல ரெண்டு எக்ஸ்ட்ரீம்குள்ளேயே இருந்துட்டு ரொம்ப ஸ்பீடா ஓடணும். இன்னும் நமக்குள்ள என்ன பாக்கி இருக்கு அதான் நான் சொல்ல வரேன். அதை கண்டுபிடிச்சு சீக்கிரமா அந்த குணலட்சணங்களை வளர்ந்து நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற கிரீடத்தை உறுதிப்படுத்தும். இதுதான் கொர்னேலியஸ் இருந்து நம்ம கத்துக்கிற பெரிய விஷயம். அதாவது நம்ம அழைப்பை மனசுல எப்பயுமே வச்சிருந்து, நம்ம ஆரம்பத்துல அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை எப்பயுமே மனசுல வச்சிருந்து இந்த அழைப்புல உண்மையிலவங்களா கடைசி வரைக்கும் ஓடணும். ஏன் இவ்வளவு வெயிட்டா சொல்றோம்னா, சில நேரம் சோதனைகள் கஷ்டங்கள் பாடல்கள் வரும்போது அழைப்பை மறந்துடும். அழைப்பை மறந்துட்டு தேவையில்லாத சில விஷயங்கள் நினைச்சிட்டு மனசு குழப்பத்துக்குள்ள போயிட்டு ரொம்ப டவுன் ஆயிரும். சம்டைம் தேவன்ட்ட முறுமுறுக்கவும் கொஸ்டின் கேட்கவும் ஆரம்பிச்சிடும். லைஃப்ல கண்டிப்பா நடக்குது. ஆனா உண்மையிலேயே நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை நினைச்சோம்னா கண்டிப்பா இதை தேவன் மன்னிச்சு நம்ம கூட்டிட்டு போவாரு. ஒருவேளை நம்மளை நாம் இயலாதவங்களா இருந்திருந்தா தேவன் இந்த அழைப்புல நம்ம கூப்பிட்டுருக்கவே மாட்டார். இந்த விஷயம் மனசுல இருக்கும், இருந்துட்டு ஓடணும். ஸோ அதுதான் கொர்நேலியஸ் இருந்து நாம் கத்துக்கிற விஷயம். நம்முடைய மூத்த சகோதரர்கள் பத்தி இன்னைக்கு பார்த்துருக்குறோம். கடைசியா ஒரு வசனம் நீங்க படிங்க, கொலோசையர் 3:17. வார்த்தையினாலும் கிரியினாலும் எதை செஞ்சாலும் நீங்க என்ன செய்யுங்க, ஆக்கிலா பிரச்சிலாவும் சரி கொர்நேலியும் சரி இந்த விஷயங்கள் கரெக்டா செஞ்சா நம்ம லைஃப்ல குறையா இருக்கிறத வார்த்தையிலையும் சரி கிரியிலையும் சரி தேவனுக்கு சித்தமான விஷயங்களை நிறைவாக்கிட்டு இந்த வருஷத்துல ஓடும். அப்போ ஆக்கிலா பிரிசிலா பத்தி ஃபைனலா பிரதர் வைக்கும்போது கண்டிப்பா இவங்க விசுவாசத்தை காத்துக்கொண்டு தங்களோட அப்பா தங்களுக்கு முன்னாடி வச்ச பிரைஸ கரெக்டா பிடிச்சிட்டாங்க. இப்போ கடைசி ஒரு பிரதர் எழுதுறாரு, நீங்க இப்ப அவங்கள பாத்துருக்கீங்க, ஒண்ணும் இல்லை ஜெராக்ஸ் மிஷின்ல பேப்பர் வச்சா அப்படியே ஒயிட் பேப்பர்ல அப்படியே விழுகுமாமா, அது இப்ப நீங்க அவங்கள பாத்துருக்கீங்க இல்லைங்களா, அந்த லெசனை அப்படியே காப்பி பண்ணி உங்க லைஃப்ல போட்டுட்டு நடக்க ஆரம்பிங்க. இதுதான் புதர் கடைசியே கொடுக்குற வார்த்தை. தேவன் சாமி நம் யாருக்கும் திருவிழா வராங்க. அமை வாய்ப்பு கொடுத்த ஒரு பரிசுத்தவான்களுக்கும் என்று நன்றியை தாழ்ந்தோடு இருக்கிறேன்.